கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பென்னம் அவர்களால் ஆகஸ்ட் 29 1965 ஜெஃபர்சன்வில் இண்டியானா அமெரிக்காவில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் சேட்டன்ஸ் ஈடன், சாத்தானின் ஏதேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Let us bow. Dear God, we're grateful to you tonight for this grand opportunity to come again in the name of the Lord Jesus.
தலைவணங்குவோம். அன்புள்ள தேவனே, இன்றிரவு நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இங்கே திரும்பி வந்து
to meet our enemy, your enemy, out here on the field of battle with the word to drive him away from the midst of your people.
எங்களுடைய எதிராளியை சந்திக்கும்படியான இந்த அருமையான தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய எதிராளி இங்கே போர்க்களத்தில் இருக்கிறான். உம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை உம்முடைய ஜனங்கள் மத்தியில் துரத்தி விடும்படியான தருணத்திற்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அதன் மூலமாய் ஜனங்கள் சுவிசேஷ வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தாவே அப்படி செய்யும்.
I pray that you'll anoint our eyes with the eyesalve that it might be open to the truth.
எங்களுடைய கண்களுக்கு நீர் கலிக்கம் போட்டு எங்கள் கண்கள் சத்தியத்திற்கு திறந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம்.
That we might leave here saying within our hearts, did not our hearts burn within us as he spoke to us along the road?
அதனால் நாங்கள் இங்கிருந்து போகும்போது வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நாங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள் சொல்லும்படியா செய்யும்.
Heal the sick and the afflicted, encourage the discouraged.
வியாதியாய் உள்ளவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். நம்பிக்கை இழந்தவர்களை ஊக்குவியும்.
Lift up the feeble hands that once hung down.
ஒரு சமயம் சோர்ந்து போயிருந்த பலவீனமான கரங்களை தூக்கி நிறுத்தும்.
May we look to the coming of the Lord Jesus, which we believe is at hand.
சமீபத்தில் சம்பவிக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றதான இயேசுவினுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருப்போமாக.
We ask this in Jesus' name. Amen. Amen. Seated.
இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
I will try to be briefly tonight because I know many has come from different sections of the country to for the service.
இன்றிரவு நான் சுருக்கமாக பேச பிரயாசிப்பேன் என்றால் இந்த தேசத்தின் பல பாகங்களிலிருந்து அநேகர் இந்த ஆராதனைக்காக வந்திருக்கிறார்கள்.
You stayed over some of you and have to go back or maybe a way to get back. Now thank you.
அல்லது சிலர் இங்கேயே தங்கி இருக்கிறார்கள். சிலர் திரும்பி போக வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் திரும்பி போக ஒரு வழி இருக்கலாம். நான் உங்களுக்கு நன்றியை
தெரிவிக்கிறேன். இன்று
காலையில் சகோதர நெவில் பேசுவதை நானே கேட்க வேண்டும்
என்றிருந்தேன். நான்
அநேக முறை அவர் பேசுவதை கேட்டிருக்கிறேன். நான் பாராட்டாதபடி ஒரு நாளும் அவர் பேசினது கிடையாது.
I know I had the leading of the Lord to listen to that this morning. Very fine.
ஆனால் இன்று காலையில் அந்த வேளை கேட்டதான செய்தி, அந்த செய்தியை நான் கேட்கும்படியாக எனக்கு கர்த்தர் நடத்துதல் இருந்தது என்பதனை நான் அறிவேன். மிகவும் அருமையாக இருந்தது.
And I see why you people like to come and listen to him also.
நீங்கள் ஏன் அவருடைய செய்தியை கேட்க வருகிறீர்கள் என்பதனை நான் புரிந்துகொண்டேன்.
And he'll always do you good, I'm sure, to listen to him.
அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை செய்வார் நான் நிச்சயமாய் அறிவேன் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதில்.
I was trying to catch up on some of my interviews today, this morning and this afternoon. I still have many, many, many to go.
இன்று காலையில் சில பேட்டிகளை காண வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இன்று காலையிலும் இன்று மாலையிலும் இன்னும் அநேகம் உண்டு.
I believe Jethro told Moses one time that it's just too much for you.
ஒரு சமயம் எத்ரோ மோசையிடம் இவ்விதமாய் சொன்னான் என்று இது உமக்கு அதிகமான பாரமானது.
So we've got plenty of brothers here on your problems.
ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க இங்கே அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
And every one of them has been legitimate and they are fine things that has to be taken care of.
அவர்கள் ஒவ்வொருவரும் ஒழுங்குமுறையாவார்கள். அவர்கள் அருமையானவர்கள். அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள்.
And I would recommend our pastor, brother man and other ministers of our faith here.
நம்முடைய போதகர் அல்லது சகோதரர் நெவில் மேன் இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் உள்ள ஊழியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் சிபாரிசு
பண்ணுகிறேன்.
நீங்கள் அவர்களிடத்தில் போகலாம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் உங்களுக்கு அப்படியே சரியாக சொல்லுவார்கள்.
Some people, their children intermarrying or things that's wrong.
சில ஜனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளின் கலப்பு திருமணம் அல்லது தவறான காரியங்கள் இருக்கலாம்.
These men could help you just the same as anyone else because they're servants of Christ.
இவர்கள் மற்றவர்களை போன்றே உங்களுக்கு உதவி செய்ய கூடும், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள்.
Go to them and I'm sure they will give you the help that you need.
அவர்களிடம் போங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன்.
I can't get to all of them, there's just so many everywhere you go.
என்னால் எல்லாரையும் கவனிக்க முடியாது, எங்கு பார்த்தாலும் அதிகமான பெயர்களாக இருக்கிறார்கள்.
Just keep accumulating higher and higher, you see.
அவர்களின் எண்ணிக்கை அப்படியே அதிக அதிகமாக கொண்டே போகிறது, உங்களுக்கு புரிகின்றதா?
And you want to get to every one of them, but you can't do it.
அவர்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டும் என்றுதான் விருப்பம், ஆனால் அது முடியாத காரியமாயிற்று.
But I'm constantly praying that God in somehow will work it out all right for you.
ஆனால் எந்த விதத்திலாவது அதை உங்களுக்கு வழிவகுப்பார் என்று நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
Tonight we want to go to the scripture and read a portion of the scripture out of Genesis, the 3rd chapter.
இன்றிரவு நாம் வேதத்திற்கு போய் அதனின்று ஒரு பாகத்தை, ஆதியாகமம் 3rd அதிகாரத்தை வாசிப்போம்.
And just refer back a little bit to some things that we've been talking about in times past.
கடந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருந்ததான சில காரியங்களை நாம் சிறிது நேரம் திருப்பி பார்ப்போம்.
And see if the Lord Jesus will give us a little bit more to what we will know when we go out. And I pray that he will.
நாம் திரும்பி வெளியே போகும்போது நமக்கு இருந்ததை காட்டிலும் சற்று அதிகமாக கர்த்தராக இயேசு நமக்கு கொடுப்பாரா என்று நாம் பார்ப்போம்.
Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது.
And he said unto the woman,
ஆடி ஸ்திரீயை நோக்கி,
Yea, God has said, ye shall not eat of every tree of the garden.
நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
And the woman said unto the serpent, we may eat of the fruit of the trees of the garden.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம்,
but of the fruit of the tree which is in the midst of the garden.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து,
God has said, ye shall not eat of it, neither shall ye touch it.
தேவன், நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால்,
And the serpent said unto the woman, ye shall not surely die.
அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை.
For God does know that in the day that you eat thereof, then your eyes shall be opened.
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்,
And you shall be as gods, knowing good and evil.
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது.
And when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eyes.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்,
And a tree to be desired to make one wise.
புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு,
She took of the fruit thereof and did eat and gave also unto her husband with her and he did eat.
அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் அதை கொடுத்தாள், அவனும் அதை புசித்தான்.
And the eyes of them both were open and they knew that they were naked.
அப்பொழுது அவர்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து,
And they sewed fig leaves together and made themselves aprons.
ஆத்தியைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சுகளை உண்டு பண்ணினார்கள்.
May the Lord add his blessings to the reading of his word.
வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக.
I would like to take a text tonight out of that and call Satan's Eden.
இப்பொழுது இதிலிருந்து பேசுவதற்கு நான் ஒரு பொருளை எடுத்து அதை சாத்தானின் ஏதேன் என்று அழைக்க விரும்புகிறேன்.
Very crude little thing to say of Satan's Eden.
சாத்தானின் ஏதேன் என்று சொல்வது மிகவும் பண்பாடற்றதாக இருக்கிறது.
It kind of matches in the other Sunday night, I believe, when I was speaking to you here about a thinking man's filter and a holy man's taste.
அன்றொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டிலும் ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையும் என்ற பொருளில் பேசினேனே, அதற்கு இது ஒரு விதமாக ஒத்ததாக இருக்கிறது.
And sometimes these little crude expressions brings us to something, it gets us to study and puts you to reading the word.
சில சமயங்களில் இது போன்ற பண்பாடற்ற விதமான சொற்களை உபயோகிப்பது நம்மை ஏதோ ஒரு காரியத்துக்குள் கொண்டு வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராயவும் படிக்கும்படியாகவும் கொண்டு போகிறது.
That's what I want all my congregation to do.
என்னுடைய சபையார் யாவரும் அதைதான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
So read the word, study it.
ஆகவே வார்த்தையை வாசியுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள்.
And study it with the eyes of God to give your intellectuals understanding of how that we should live in this present day.
தற்போதைய நாளில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஞானத்தை அறிவாளிகளாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கண்களை கொண்டவர்களாய் அதை ஆய்ந்து வாசியுங்கள்.
Now, to come down tonight just to speak to you, to say, well, I could do this or that.
இப்பொழுது என்னால் இதை அல்லது அதை செய்ய முடியும் என்று சொல்வதற்காக இன்றிரவு இங்கு வந்து நான் பேசலாம்.
I'd like to speak with the people as much as I'd like to even go home with each one of you tonight. God knows that's truth.
என்னால் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு ஜனங்களோடு பேசவும், உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் வீடுகளுக்கு போய் பேசவும் எனக்கு விருப்பம். அது உண்மை என்று தேவன் அறிவார்.
I like to go home with each one of you and eat breakfast with you in the morning and go out and squirrel hunt with you tomorrow afternoon. See,
உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் வீடுகளுக்கு போய் உங்களோடு கூட காலையில் காலை ஆகாரம் உண்டவும், அடுத்த நாள் மத்தியானம் உங்களோடு அணில் வேட்டைக்கு செல்லவும் எனக்கு விருப்பம். புரிகின்றதா?
I'd like to do that, but I can't do that.
எனக்கு அதை செய்ய விருப்பம், ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை.
And I would like to go home and just sit down and talk with you.
உங்களோடு கூட வீட்டிற்கு போய் சாவதானமாய் பேச எனக்கு விருப்பம்.
Sit on a porch at the service and speak with you a while, talk to you about your welfare and about God. I would love to do that.
கூட்டம் முடிந்தவுடன் வெளிமுற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய நலன்களை குறித்தும் தேவனை குறித்தும் பேச எனக்கு விருப்பம். எனக்கு அதை செய்வது மிகவும் பிடிக்கும்.
Man and women in here, God knows I'd like to do that, but I can't do it.
இங்கிருக்கின்ற ஆண்களே பெண்களே, நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்பதை தேவன் அறிவார், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது.
It's just such a pull and a strain.
எனக்கு அவ்வளவு சிரமம்.
And in this nervous age that we're living in, and I'm a nervous person myself.
நாம் வாழ்கின்றதான இந்த காலம் பயம் உள்ளது. நானும் கூட ஒரு பயந்த சுவாபம் உள்ளவன்.
Today I got my mind made up to something. I've just got to do it, and tomorrow it's a million miles from me.
இன்றைக்கு ஏதோ காரியத்தை செய்ய நான் தீர்மானித்துள்ளேன், நான் அதை செய்துதான் ஆக வேண்டும். நாளைக்கு அது இடத்திலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும். ஏதோ காரியம் குறுக்கே நுழைந்து இதையும் அதையும் செய்திருக்கின்றது.
You have a time trying to keep your wits together.
உன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் ஒன்று திரட்டி செயல்பட வேண்டிய நேரம் நமக்கு இருக்கிறது.
But my main achievement is to preach the gospel to the church.
ஆனால் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், சபைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே.
And do all that I can to bring honor to Jesus Christ in this day while I'm here on earth and what time I have left on earth.
கொடுக்கப்பட்ட கால வரம்பில் இயேசு கிறிஸ்துவுக்கு கரத்தை கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது.
I come to try to say something to you that would help you.
உங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஏதாவது காரியத்தை உங்களுக்கு கூறும்படியாய் முயற்சிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன்.
Something I studied after I went home this morning.
இன்று காலையில் நான் வீட்டிற்கு போய் ஆய்ந்து படித்த பிறகு ஏதோ காரியத்தை கூற வந்துள்ளேன்.
What could I say tonight, Lord, that would help those people?
இந்த ஜனங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடியதாய் இன்றிரவு நான் என்ன சொல்லக்கூடுங்க தாவே?
Listen to that mighty message this morning on Brother Neville brought us about.
இன்று காலையில் சகோதரன் நெவில் கொடுத்த அந்த வல்லமான செய்தியை கேட்டு,
I thought it was so wonderful how he said there, a doctor will diagnose the case, but the man that comes with a pan full of needles, he gives the injection.
யார் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கிறவர் வைத்தியர்தான், ஆனால் ஒரு பாத்திரம் நிறைய ஊசிகளை கொண்டு வருபவர் தான் அதற்கு ஊசியை போடுவார் என்று அவர் சொன்னாரே, அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தேன்.
So I thought that was really a real cute little expression.
அது மிகவும் அழகான விதமாய் எடுத்து கூறுகின்ற ஒன்றாகும்.
I thought about that, the serum after the case is diagnosed, and so that's a very good thing.
நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன், அதாவது வியாதி என்னவென்று கண்டுபிடித்த பின்னர் ஊசி போடுவது, ஆகவே அது ஒரு அருமையான காரியம்.
I want to speak to you something or bring something to enlighten to you the promise of God for this age. See?
நான் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் பேச வேண்டும் என்றிருக்கிறேன். இந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலே உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன்.
Something, not something that somebody else was in some other day, but something.
யாரோ ஏதோ ஒரு காலத்தில் ஜீவித்தார் என்பதை அல்ல, ஆனால் ஏதோ காரியம்.
When them things are all right, we all refer to those things.
அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறோம்.
But I thought I would try to bring something to your mind with these scriptures I got written here.
ஆனால் நான் இங்கே குறித்து வைத்துள்ள இந்த வேத வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பேன் என்று நான் எண்ணினேன்.
That would enlighten you to know, make you a better soldier in the field that you're fighting in now.
நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் விவரமாய் இருந்து இப்பொழுது நீங்கள் போர் புரியும் போர்க்களத்தில் ஒரு மேலான போர் வீரராய் இருக்கும்படி செய்யும்.
To learn the tactics of the enemy so that you can block everything before he gets to you. See?
எதிராளியின் உபாயங்களை அறிந்து கொண்டு அதனால் அவன் உன்னை நெருங்கும் முன்னரே எல்லாவற்றையும் நீங்கள் தடுத்து போடும்படி உதவியாயிருக்கும். புரிகின்றதா?
That's the main thing, is to learn to keep the punches off of you as much as you can.
உன்னால் முடிந்தவரை உன்மீது பாய்ந்து வரும் குத்துக்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்வதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது.
Now, let us look now to this great, for a few minutes, this great sinful day that we're now living in.
இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த பாவமான நாட்களை குறித்து சில நிமிடங்கள் நாம் நோக்குவோம்.
I don't believe there ever was a day that I've ever read in history.
இப்பேற்பட்டதான நாட்கள் இருந்ததென்று நான் இதுவரையிலும் சரித்திரத்தில் படித்ததே கிடையாது.
There's been greater days of persecution when the children of God was put to death on every hand.
எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் என்ற உபத்திரவத்தின் மகத்தான நாட்கள் இருந்துள்ளது.
But to see the deceitfulness of the enemy, we've never had a day like this we're now living.
ஆனால் எதிராளியுடைய தந்திரத்தை பார்க்கும்போது நாம் ஜீவிக்கின்றதான இந்நாட்களை போன்ற நாட்கள் இருந்ததே இல்லை.
It's the most cunning, deceitful day.
இது ஒரு மிகுந்த தந்திரமும் வஞ்சகமுமான நாள்.
And when I see that, it brings this, that the Christian has to be more on his toes today than he ever was in any age.
நான் அதை நோக்கும்போது மற்றெந்த காலத்திலும் ஒரு கிறிஸ்தவன் இருந்ததை காட்டிலும் இந்நாட்களில் அவன் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறான்.
Now back in the days of the persecution of Rome to the church,
இப்பொழுது ரோமா புரியார் சபையை துன்புறுத்தின காலத்தில்
a Christian make a mistake, he went into the arena and was fed to the lions or something like that.
ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் போது அவன் அரங்கத்தில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாகவோ அல்லது அதை போன்ற ஏதோவராக எரியப்பட்டார்கள்.
When they found him of being a Christian for his testimony,
அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு சாட்சியாய் இருப்பதை கண்டபோது அவ்வாறு செய்தார்கள்.
But his soul was saved because he was a purely unadulterated believer in God and gladly sealed his testimony with his blood.
ஆனால் அவனுடைய ஆத்மாவோ ரட்சிக்கப்பட்டது ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் ஒரு சுத்தமான கலப்பில்லாத விசுவாசியாக இருந்ததனால் அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய சாட்சியை ரத்தத்தோடு முத்தரித்தான்.
Veins let loose their holes in his body and the blood bleed out. He screamed up with real loyal faith and say, "Receive my spirit, Lord Jesus."
அவனுடைய நரம்புகளிலும் சரீரத்திலும் பொத்தல்களும் தளர்ச்சியும் ஏற்பட்டு ரத்தம் வெளியே பாயும் போது உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தராக இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் கூச்சலிடுவான்.
But now the cunningness of the devil now makes the people believe that they are a Christian when they're not.
ஆனால் இப்பொழுது பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இல்லாத போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று நம்பும்படி செய்கிறான்.
There's a thing. You don't have to seal.
அங்கேதான் காரியம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சாட்சியை முத்திரிக்க வேண்டியதில்லை.
It's a more cunning day than it would be than when you had to seal your life away with your testimony.
உங்களுடைய சாட்சியை உங்கள் ஜீவனினால் முத்திரித்த நாளை காட்டிலும் இது மிகவும் தந்திரமானதாக இருக்கின்றது.
The devil has set ever cunning trap that he can to, he's a deceiver.
பிசாசானவன் அவனால் முடிந்த எல்லா விதமான கண்ணிகளையும் வைத்திருக்கிறான். அவன் ஒரு வஞ்சகன்.
And Jesus told us in Matthew 24 how this day would be, that we're living in the most deceitful day that ever lived.
இதுவரை ஜீவித்த நாட்களில் இது மிகவும் மஞ்சகமானதாக இருக்கும். அதாவது நாம் ஜீவிக்கின்ற நாட்கள் அப்படியா இருக்கும் என்று இயேசுவானவர் மத்தேயு 24 கூறியுள்ளார்.
So close that would deceive the very elected of God if it were possible for him to deceive.
அவனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சகமானது அவ்வளவு நெருக்கமாயிருக்கும்.
Now let's compare some scriptures or prophecies spoken of in the Bible for today.
இப்பொழுது நாம் இன்றைய நாட்களுக்காக வேதத்தில் பேசப்பட்ட அல்லது வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசனங்களை நாம் ஒத்து பார்ப்போம்.
And compare it with the day that we're now living in.
நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களோடு அதை ஒப்பிட்டு பார்ப்போம்.
In 2 Timothy 3 we learned this.
2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம்.
That the prophet said that it would come to pass in this day that man would be heady, high-minded, lovers of pleasure more than lovers of God.
இந்த நாட்களில் காரியங்கள் இந்த விதமாய் நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். அதாவது மனித துரிகுணம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள்.
Compare that now just for a moment.
ஒரு நிமிடம் அதை ஒப்பிட்டு பாருங்கள்.
We'll just brief it because we haven't that much time to go through it all like we should duly take it.
நாம் அதை சுருக்கமாய் பார்ப்போம். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குமானால் அதற்கு நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க நமக்கு போதிய அவகாசம் இல்லை.
But just to highlight it so that you can see when you get home and study it.
ஆகவே அதன் முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போய் அதை ஆராய்ந்து படித்து பார்க்கலாம்.
Heady, high-minded, lovers of pleasure more than lovers of God.
துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும்.
Truth breakers, false accusers, incontinent and despisers of those that are good.
இனங்காதவளாயும் அவதூறு செய்கிறவளாயும் இச்சையடக்கம் இல்லாதவளாயும் நல்லோரை பகைக்கிறவளாயும் இருப்பார்கள்.
Now the Spirit spoke expressly that these things would be in the latter days.
கடைசி நாட்கள் இவைகளெல்லாம் உண்டாயிருக்கும் என்று ஆவியானவர் வெளிப்படையாய் பேசியுள்ளார்.
That's these days. The prophecy speaking to it.
அதாவது இந்த நாட்களில் இப்படியாய் இருக்கும் என்று தீர்க்கதரிசனமாய் பேசப்பட்டுள்ளது.
Now we read also in Revelation 3:14, the Laodicean church age, that how the church should be in this last age.
இப்பொழுது அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் 3:14 சபையானது இந்த கடைசி நாட்கள் அதாவது லவோதிக்கேயா சபையானது எப்படி இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம்.
And it says it was set as a widow and had need of nothing. It was rich and increased in goods.
ஆறு விதவையைப் போன்று உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை என்று அது சொல்லுகிறது. அது ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னனுமாயிருக்கிறது.
And know it not that they were poor, miserable, wretched, blind and naked and didn't know it.
தான் தரித்திரனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாய்.
Now remember, he's speaking to the church of this age. Wretched, blind, naked, and don't know it.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் இந்த காலத்தின் சபையினிடத்தில் பேசுகிறார். நிர்வாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாய்.
That last phrase, that last word is what makes it so striking.
அந்த கடைசி சொற்கள் அந்த கடைசி வார்த்தை தான் அதை அவ்வளவு குறிப்பிட்டு காட்டுகிறது.
They think that they are well filled with the Spirit. They're already.
தாங்கள் பரிசுத்தாவினால் நன்றாய் நிரம்பி இருக்கிறோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
The Laodicean church age is the Pentecostal church age. Because it's the last church age.
லவோதிக்கேயா சபை காலம்தான் பெந்தேகோஸ் சபை காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் கடைசி காலமாக இருக்கிறது.
லூத்தர் ஹேட் ஹிஸ் மெசேஜ், வெஸ்லி ஹேட் ஹிஸ் மெசேஜ், அண்ட் பெந்தேகோஸ்ட் ஹேட் தேர் மெசேஜ்.
லூத்தர் தனக்கென்று ஒரு செய்தியை உடையவனாக இருந்தார். வெஸ்லி தனக்கென்று ஒரு செய்தியை உடையவராக இருந்தார். பெந்தேகோஸ் தன்னுடைய செய்தியை உடையதாக இருந்தது.
ஆல்சோ இட் செட் தட் பிகாஸ் யூ ஆர் லூக்வார்ம், நீதர் ஹாட் ஆர் கோல்ட்.
மேலும் மேலும் சொல்லுகிறது, நீ குளிரும் என்று அனலும் என்று வெறுவெறுப்பாய் இருக்கின்றாய்.
The emotions of the outside, the mental conception of the gospel.
வெளிப்படையான உணர்ச்சிகள், சுவிசேஷத்தை குறித்து சொந்த கற்பனை.
Because he said you're that way, I'll spew you out of my mouth.
அவர் சொல்லுகிறார், நீ இன்றுபடமாய் இருப்பதனால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று.
In other words, it made him sick to see the church in that condition.
வேறு வார்த்தைகளில் கூறினால், சபையை அந்த விதமாய் கண்டதனால் அவருக்கு அது அருவருப்பாய் இருந்தது.
And remember, they spewed him out.
நினைவிருக்கட்டும், அவர்கள் அவரை வாந்தி பண்ணி போட்டார்கள்.
And he was on the outside of the church trying to get back on the inside in that awful Laodicean church.
அவர் சபையின் வெளியே நின்று கொண்டு இந்த பயங்கரமான லவோதிக்கியா சபையின் காலத்தில் சபைக்கு உள்ளே வரும்படியாய் பிரயாசித்துக் கொண்டிருக்கிறார்.
The god of this world today, the worship person of this world today is Satan.
இப்பிரபஞ்சத்தின் தேவன், இன்றைய உலகத்தால் ஆராதிக்கப்படுபவன் சாத்தானாய் இருக்கிறான்.
And the people are ignorant of worshiping Satan.
ஜனங்கள் தாங்கள் சாத்தானை வணங்குகின்றதை குறித்து அறியாதிருக்கிறார்கள்.
But it's Satan impersonating himself as the church. As the church.
ஆனால் சாத்தான் சபையாய் பாவனை செய்கிறான் என்பது புரிகின்றதா?
They worship Satan thinking that they are worshiping God through the church.
சபையின் மூலமாக தேவனை ஆராதிக்கிறோம் நினைத்துக் கொண்டு அவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார்கள்.
But it's the way Satan has done it.
ஆனால் அன்புவிதமாகத்தான் சாத்தான் அதை செய்திருக்கிறான்.
Oh, you say, but wait a minute. We preach the word.
Oh, நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நிமிடம் போரும். நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்று.
Look back here at my text tonight.
Amen. இன்றிரவு என்னுடைய வேற பகுதியை திருப்பி பாருங்கள்.
Satan was the one preached the word to Eve first. God has said. See?
ஏவாளுக்கு முதன் முதலாக வார்த்தையை பிரசங்கித்தது சாத்தான் தான். தேவன் சொல்லி இருக்கிறார். புரிகின்றதா?
It's that misconstruing that part of the scripture that applies to the day.
அந்த நாளுக்குரியதான வார்த்தையை அப்படியே தவறான அர்த்தம் கொடுப்பது.
He lets you know all Jesus did was perfectly well.
இயேசுவானவர் செய்த எல்லா காரியங்களும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான்.
He lets you know all that Moses did was perfectly well.
மோசே செய்த யாவும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான்.
But when you take the promises that they gave for this day, then that was applied to another age.
ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் இந்த நாளுக்கு என்று எடுக்கும்போது அப்பொழுது அதை வேறு ஒரு காலத்திற்கு பொருத்துவான்.
That's just all he has to do. See? Yeah. Is to get the people to believe it that way and that's all.
அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். புரிகின்றதா? அந்த விதமாக ஜனங்களை அதை நம்பும்படியா செய்ய வேண்டும்.
அவ்வளவுதான். ஏனென்றால்
அதனின்று நீங்கள் ஒரு வார்த்தையை எடுக்கவோ அல்லது கூட்டவோ கூடாது. ஆனால் அவன் அதை தான் செய்கிறான்.
People ignorantly worshiping Satan thinking they are worshiping God.
ஜனங்கள் அறியாதவர்களாய் சாத்தாரை ஆராதித்துக் கொண்டு தாங்கள் தேவனை ஆராதிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
As we are warned by prophecy in 2 Thessalonians, that let's just read that.
2 Thessalonikeyil ava theekadarsinamai echirithapadi naam adai vaasippom.
2 Thessalonians the 2nd chapter. Let's just get it a moment if I can right away.
2 Thessalonikey 2 adhigaram naam adai oru nodiyil mudiyumanal paarthu vidalam. 2 Thessalonikey 2 adhigaram naam adai oru nodiyil mudiyumanal paarthu vidalam.
I'd like to read that just at least 2 Thessalonians. I got the scripture here and say
நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். 2 தசலோனிக்கேயர் நினைக்கிறேன். நான் வேத வார்த்தை எடுத்து விட்டேன்.
Now we beseech you brethren by the coming of the Lord Jesus and by the gathering together unto him.
அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேருவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால்,
see the coming of the Lord and the gathering to him as God will gather his people to him in the last days.
இந்த கடைசி நாட்களில் தேவன் அவருடைய ஜனங்களை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வது போல கர்த்தருடைய வருகையும் அவரண்டை சேர்த்துக் கொள்ளுதலையும் பாருங்கள்.
The gathering of the people to the Lord. Not to the church, to the Lord.
கர்த்தரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்கப்படுதல், சபையினிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில்.
Gathering together unto him.
அவரிடமாய் அவர்களை கூட்டி சேர்க்கப்படுதல்.
That you be not soon shaken in your mind or troubled neither by spirit nor word nor by letter as from us as the day of the Lord is at hand.
ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
Let no man deceive you by any means. For that day shall not come except there come a falling away first, and that man of sin, man of sin, watch what he is now, a man of sin be revealed, the son of perdition. That was Judas.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அவன் யார் என்று கவனித்தீர்களா? கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அது யூதோசாக இருக்கிறான். புரிகின்றதா?
Who opposes and exalts himself above all that is called God or that is worshipped, so that he as God setteth in the temple of God, showing himself that he is God.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
That deceitfulness of the church of today.
இந்த நாளின் சபையில் அந்த வஞ்சகத் தன்மை.
See, the son of perdition, the devil.
Amen.
The son of perdition, the devil.
புரிகின்றதா? கேட்டின் மகன் சாத்தான்.
Then people worshiping Satan in this day thinking they're worshiping God.
அப்படியானால் ஜனங்கள் இன்றைக்கு சாத்தானை ஆராதித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
But they're worshiping him through a creed.
ஆனால் ஒரு கோட்பாட்டின் மூலமாக அவர்கள் அவனை ஆராதிக்கிறார்கள்.
The man-made denominations and creeds that's brought the people right down to the greatest deception that the world has ever known of.
ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபனங்களும் கோட்பாடுகளுமானது இது மட்டும் உலகம் கண்டிராததான மகத்தான வஞ்சகத்துக்குள் நேராக ஜனங்களை கொண்டு வந்து விட்டான்.
No matter how much the word of God, a promise for this day is preached and vindicated, they still won't believe it.
இந்த காலத்துக்கு தேவன் வாக்களித்ததான வார்த்தையானது எவ்வளவாய் பிரசங்கிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் அப்பொழுதும் அதை விசுவாசிக்க மாட்டார்கள்.
They won't believe it.
அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள்.
Then why? We wonder why doesn't it? Why won't they believe it?
ஏன் அப்படி? ஏன் அவிதம் என்று நாம் வியப்புகிறோம். ஏன் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை?
When God said he'd do a certain thing and he doesn't.
ஒரு காரியத்தை செய்வேன் என்று தேவன் கூறி அவர் அதை செய்கிறார்.
And still they turn their back from it and turn away from it.
அப்படி இருந்தும் அவர்கள் அதனின்று தங்கள் முதுகை திருப்பிக் கொள்கிறார்கள்.
Just as Eve knew that what God said God would do.
தேவன் எதை சொன்னாரோ அதை அவர் செய்யவே செய்வார் என்று அறிந்திருந்தாள்.
But she turned her back on it to listen to what he had to say.
ஆனால் அவள் அதனின்று தன்னுடைய முதுகை திருப்பி அவன் சொல்கிறதற்கு செவி கொடுத்தது போன்று.
Just remember, in other ages it's always been the same thing.
நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு காலத்திலும் அது எப்பொழுதும் அதே விதமாகத்தான் இருந்தது.
In every age it's always been that Satan tries to pervert that word to them, making them see some other age.
ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுக்கு வந்த வார்த்தையை சாத்தான் எப்பொழுதும் தலைக்கீழாக மாற்ற முயற்சித்து அவர்கள் வேறு ஒரு காலத்தை காணும்படி செய்வான்.
Look, when Jesus came, see, Satan was in that bunch of Jewish teachers and rabbis and priests.
பாருங்கள், இயேசுவானவர் வந்தபோது சாத்தானானவன் அந்த யூத போதகர்கள் ரபிக்கள் ஆச்சாரியர்கள் கூட்டத்தோடு கூட இருந்தான்.
Trying to tell them to keep the law of Moses when their very word said that in that day the Son of Man would be revealed. See?
வார்த்தை தானே அந்த நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று கூறுகின்ற வேளையிலே சாத்தான் அவர்களிடம் நீங்கள் மோசேயின் பிரமாணங்களை கடைபிடியுங்கள் என்று சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகின்றதா?
That he would reveal himself.
அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது.
So they were trying as long as they kept him religious and on the law of Moses. See what he did?
ஆகவே அவர்கள் மதசார்புள்ளவர்களாயும் மோசேயின் பிரமாணங்களை கை கொள்ளுவர்களாயும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள்.
He was trying to tell them that part of the word is just exactly right, but this man isn't that person.
வார்த்தையின் அந்த பகுதியானது முற்றிலும் சரியே, ஆனால் இந்த மனிதன் அந்த நபர் அல்ல என்று கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
See how deceiving he is? That's that real day of deception.
அதுதான் அந்த உண்மையான வஞ்சிக்கின்ற நாளாயிருக்கிறது.
It's been and now is Satan establishing his kingdom in the earth.
சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். முன்னர் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது.
That's exactly why he's doing it. For he wants to establish his own kingdom.
அவன் சரியாக அதற்காக தான் அப்படி செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான்.
As a businessman that's not a Christian, he'll work every scheme he can to make you see something the wrong way.
ஒரு கிறிஸ்தவன் அல்லாத வியாபாரியை போன்று நீங்கள் காரியத்தை தவறான விதமாக காணுவதற்கான எல்லாவித வழிமுறைகளையும் அவனால் இயன்றவரை செய்வான்.
If he's got a purpose and a personal gain in making you doing that, making you see it that way,
நீங்கள் தவறான விதமாக காணுவதால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட லாபமும் ஒரு நோக்கத்தையும் உடையவனாய் இருப்பானால்,
he'll show you everything he can and keep you off from the truth of it.
Amen.
Because he's got a feeling only for himself.
அவனால் முடிந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்து அதனுடைய சத்தியத்தை நீங்கள் காணாதபடியாய் அதனின்று உன்னை தூரமாக வைப்பான். ஏனென்றால் அவனிடம் சுயநல உணர்வை உடையவனாயிருக்கிறான்.
No matter how much he lies and cheats and whatever more, he's got personal gain.
அவன் எவ்வளவு போய் சொன்னாலும், ஏமாற்றினாலும், இன்னும் என்னவெல்லாம் செய்தாலும் அக்கறை இல்லை, அவனுக்கு தனிப்பட்ட லாபம் இருக்கிறது.
And that's why Satan's done this.
அதன் காரணமாகத்தான் சாத்தான் அதை செய்கிறான்.
And he's worked through the ministry to do it.
Amen.
As God promised he would do.
தேவன் தாம் செய்வேன் என்று வாக்களித்தது போன்று அதை செய்யும்படியாக ஊழியத்தின் ஊடாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்.
Now, he began by a religious deceit in Eden and has continued ever since.
அவன் ஏதேனிலே ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகத்தை துவங்கி அந்நாள் முதல் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறான்.
Not by setting up a bunch of communists. Communists has nothing to do with this.
ஒரு கூட்ட கம்யூனிஸ்டுகளை அமைப்பதினால் அல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை.
It's the church that's where you have to watch.
Amen.
See?
சபைதான் இதில் சம்பந்தப்பட்டுள்ளது, அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். புரிகின்றதா?
It's not the communists that would deceive the very elected. It's the church that'll deceive the very elected. See?
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறது கம்யூனிஸ்டுகள் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது சபைதான். புரிகின்றதா?
It isn't communists.
அதை செய்வது கம்யூனிஸ்டுகள் அல்ல.
We know they deny God, they're antichrist, sure they are in principle, but they are not the antichrist.
Amen.
தேவன் இல்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அவர்கள் அந்திகிறிஸ்து. அடிப்படை கொள்கை நிச்சயமாக அவர்கள் அந்திகிறிஸ்து தான். ஆனால் அவர்கள் அந்திகிறிஸ்து அல்ல.
The antichrist is religious.
அந்திகிறிஸ்து என்பவன் மார்க்க சம்பந்தப்பட்டவன்.
Very religious. Amen. And can quote the scripture and make it look so plain as Satan did back there in the beginning.
மிகவும் மார்க்க பக்தி உள்ளவன் வேத வார்த்தைகளை அப்படியே எடுத்து கூற முடியும். அதை அவ்வளவு தெளிவாக காணும்படியா செய்வான். ஆரம்பத்தில் அங்கே சாத்தான் செய்தது போன்று.
He quoted everything right down. God has said thou shalt not eat every tree of the garden.
அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய வார்த்தையை எடுத்து கூறினான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான்.
See, put it out.
இதன் மூலமாய் அவன் சரியான வார்த்தையை அவளுடைய வாயின் மூலமாக கொண்டு வந்தான்.
She said, yes, we may eat of all the trees of the garden.
அதற்கு அவள், ஆம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்.
But there is a tree in the midst of the garden that God said not to eat for, not even touch it.
ஆனால் தோட்டத்தின் நடுவே ஒரு விருட்சம் இருக்கிறது, அதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னார், அதை தொடவும் கூடாது என்று சொன்னார்.
Because the day we did, that day we died.
ஏனென்றால் நாங்கள் அதை செய்கின்ற அந்த நாளிலேயே மரித்து போவோம் என்றால்,
He said, oh, surely you'll not die. But let me give you the reason why God said this.
அவன் அதற்கு, ஓ, நீங்கள் நிச்சயமாய் சாகவே சாவதில்லை, ஆனால் தேவன் ஏன் இதை சொன்னார் என்பதன் காரணத்தை நான் கூறட்டுமா என்றான்.
It's because, see, he quoted this truth, you see.
பாருங்கள், அவன் என்ன எடுத்துரைத்தானோ அது உண்மை. உங்களுக்கு புரிகின்றதா?
He said, it'll open your eyes. And it'll make you know good and wrong.
அவன் சொன்னான், அது உங்கள் கண்களை திறக்கும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ளும்படியா செய்யும்.
You'll be like God then, if you can do it.
உங்களால் மட்டும் அதை செய்ய முடிந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனை போன்று இருப்பீர்கள் என்றான்.
That's just what he wants to do. That's just the same thing he's trying to do today.
இதான் அவன் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இன்றைக்கும் அவன் அதே காரியத்தை தான் செய்யும்படி பிரயாசித்துக் கொண்டிருக்கிறான்.
It's been a religious deceit since the very beginning of Eden and has been ever since.
ஏதேனின் ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகமாக இருக்கிறது. அன்று முதல் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது.
In Adam's time, it was a deceit.
ஆதாமின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாக இருந்தது.
In Noah's time, it was a deceit.
நோவாவின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாக இருந்தது.
In Jesus' time, was the same.
இயேசுவின் காலத்தில் அதே விதமாக இருந்தது.
And now is the same.
இப்பொழுதும் அதே விதமாக இருக்கின்றது.
The same way of religious deceitfulness.
அதே வழியான ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகம்.
Now we will notice the earth when God had it under control. Now when God had it under his control.
இப்பொழுது நாம் பூமியை நோக்குவோம். தேவன் இதை தம்முடைய ஆளுகைக்குள் உடையவராய் இருந்தபோது, இந்த உலகத்தை தேவன் தம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டிருந்த போது,
then when Satan took over by rejecting the word of God.
தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததினால் சாத்தான் அந்த ஆதிக்கத்தை எடுத்துக்கொண்டான்.
God one time had the earth under his control.
தேவன் ஒரு சமயத்தில் இந்த உலகத்தை தம்முடைய ஆதிக்கத்தில் உடையவராய் இருந்தார்.
He set it in his orbit. He put it, make it work.
அவர் அதை அதன் சுழற்பாதையில் வைத்தார். அது கிரியை செய்யும்படியாய் அவர் அதை வைத்தார்.
He done everything, had it in his control.
அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். அதை அவருடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார்.
Now we'll compare that with after Satan took it in his control.
இப்பொழுது நாம் அதை சாத்தான் எடுத்துக்கொண்ட பிறகுள்ள விதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம்.
Now it took God 6,000 years. It didn't take him that long, but he took that long.
இந்த பூமியை உண்டாக்கி முடிக்க கர்த்தருக்கு 6,000 வருஷங்கள் ஆனது. அவருக்கு அவ்வளவு காலம் அவசியம் இல்லை, ஆனால் அவ்வளவு காலம் அவர் எடுத்துக்கொண்டார்.
6,000 years because we're taught that one day in heaven is 1,000 years on earth.
6,000 வருஷங்களா? ஏனென்றால் பரலோகத்தில் ஒரு நாள் என்பது பூலோகத்தில் 1,000 வருஷங்கள் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம்.
It was 6,000 years or 6 days that God built the earth.
ஆக 6,000 வருஷங்கள் அல்லது 6 நாட்களில் தேவன் பூமியை கட்டினார்.
Now it took God 6,000 years to establish it, plant it with good seeds and to bring forth everything after its kind.
அதை ஸ்தாபிக்க தேவனுக்கு 6,000 வருஷங்கள் பிடித்தது. நல்ல விதைகளை நட்டு எல்லாமும் தன் தன் இனத்தை பிறப்பிக்கத்தக்கதாய் வளர அவ்வளவு காலம் பிடித்தது.
Everything must come forth of its kind.
எல்லா காரியங்களும் தன் தன் இனத்தை கொண்டு வர வேண்டும்.
All his seeds were good, and so it must bring forth after its kind.
அவருடைய விதைகள் எல்லாம் நல்லவை தான், ஆகவே அவைகள் தன் தன் இனத்தை கொண்டு வரத்தான் வேண்டும்.
God took 6,000 years.
தேவன் 6,000 வருஷங்கள் எடுத்துக்கொண்டார்.
Finally, when he got all made, and finally, We finally arrived with its headquarters of the earth in a beautiful spot laying east of Eden called the Garden of Eden.
முடிவிலே அவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த பிறகு ஏதேனுக்கு கிழக்காயுள்ள ஏதேன் தோட்டமென்று அழைக்கப்படுகின்ற அழகான இடத்தில் உள்ள அவரது பூமியின் தலைமை காரியாலயத்தில் பின்னர் நாம் வந்து சேர்ந்தோம்.
God made the world's headquarters in the Garden of Eden in Egypt, right at the east end of the garden was the headquarters.
உலகத்தின் தலைமை காரியாலயத்தை ஏதேன் தோட்டத்தின் கிழக்காயுள்ள தோட்டத்தில் ஸ்தாபித்தார்.
And over the whole situation he put his son and his son's wife over all of it.
இந்த முழு நிலைமைக்கும் அதிகாரியாக அவர் அவருடைய குமாரனையும் அவருடைய குமாரின் மனைவியையும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வைத்தார்.
Right? That's what God did.
அது சரிதான், அதைதான் தேவன் செய்தார்.
He put them in full control.
முழு ஆதிக்கத்தையும் அவர்களிடம் கொடுத்தார்.
They could speak to the winds and they would cease to blow.
அவர்களால் காற்றிடம் பேச முடிந்தது. காற்று அடியாதபடி நிறுத்தவும் அவர்களால் முடிந்தது.
They would speak to the tree and it would move from here to there.
அவர்களால் மரத்தினிடத்தில் பேச முடிந்தது. அவைகள் இங்கிருந்து அங்கு நகர்ந்து செல்லும்.
The lion and the wolf fed together and the lamb lay down with them.
சிங்கமும் ஓநாயும் ஒருங்கே புசித்தது. ஆட்டுக்குட்டி அவைகளோடு கூட படுத்து கிடந்தது.
There was no evil.
அங்கே பொல்லாங்கு ஒன்றும் கிடையாது.
It was perfect peace, perfect harmony, everything in perfection. And when God had it under his control.
தேவன் அதை தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருந்த போது அது பரிபூர்ண சமாதானமாக இருந்தது. பரிபூர்ண இசை இருந்தது. எல்லா காரியங்களும் பரிபூர்ணத்தில் இருந்தது. தேவன் அதை அவருடைய ஆதிக்கத்தில் வைத்திருந்த போது அவருடைய உலகத்தை அவர் உடையவராய் இருந்தார். அவைகள் எல்லாவற்றையும் அவர் இயங்க வைத்தார். எல்லாமும் வளர்ந்து வரும்படியாய் செய்தார். எல்லாம் புல் பூண்டுகளையே புசித்தது.
Nothing to die, nothing to be ruined, nothing to be spoiled, nothing. It was just perfect.
ஒன்றும் அறிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் அழியவே வேண்டியதில்லை, எதுவுமே கெட்டு போக வேண்டியதில்லை. எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தது.
And over it all he placed his beloved children, his son and his daughter, a husband and wife to control it.
அவர்கள் எல்லாவற்றின் மேலும் அவர் அவருடைய பிள்ளைகளை அதிகாரியாக வைத்தார். அவருடைய குமாரனையும் அவருடைய குமாரத்தையும் ஒரு புருஷனையும் அவருடைய மனைவியையும் அதை ஆண்டு கொள்ளும்படி வைத்தார்.
God was so satisfied and he rested from all his works at the seventh day and hallowed this seventh day Sabbath for him.
தேவன் அவ்வளவு திருப்தி அடைந்திருந்தார். அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த ஏழாம் நாளை அவர் பரிசுத்தமாக்கி அவருக்கு ஓய்வு நாளாக்கினார்.
Because God looked it all over after he'd been 6,000 years and molding it and fixing it out, making it come into existence.
6,000 வருடங்களாக அதை உருவாக்கி அதை உண்டாக்கி அவைகளெல்லாம் ஜீவிக்கும்படியாய் வெளிக்கொண்டு வந்த பின்னர் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டார்.
Put the mountains up and make the volcanics push the mountains up and the things that take place in the eruptions.
மலைகளை உயரமாக்கி எரிமலைகளை உண்டாக்கி அவைகள் குமிரி எழும்பி மேலாக வந்து மலைகளை உண்டாக்கி
dried it off and fixed it the way you had it.
அவைகளை குளிர செய்து அவருக்கு வேண்டிய விதமாய் பூமியை வடித்து வைத்தார்.
And it was a beautiful place. There was nothing like it.
அது ஒரு அழகான ஸ்தலம். அதை போன்று வேறு ஒன்றுமே கிடையாது.
The great paradises of God and the great dinosaurs and whatever more crawling through it.
தேவனுடைய மகத்தான அந்த பரதீசியே, பிரம்மாண்டமான டைனோசரஸ் இன்னும் என்னவெல்லாமோ ஊர்ந்து கொண்டிருந்தன.
Of the great animals, no harm in them. They were just as gentle as a little kitten.
பிரம்மாண்டமான மிருகங்கள் இருந்தன. அவைகளினால் ஆபத்து ஒன்றுமில்லை. அவைகள் பூனைக்குட்டிகளை போன்று மிருதுவான குணம் படைத்தவர்களாக இருந்தன.
They had nothing at all, no sickness, no sorrow, not one disease germ on the earth.
அவைகளால் தீங்கு ஒன்றும் இல்லாதிருந்தது. வியாதி இல்லை, துன்பம் இல்லை, பூமியின் மேல் ஒரு வியாதி கிருமி கூட கிடையாது.
Oh, what a place! The great birds swinging from tree to tree, and Adam could call them by name, and they'd fly up on his shoulders and coo to him.
Oh, என்ன ஒரு ஸ்தலமாய் இருந்தது! மகத்தான பறவைகள் ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்திற்கு ஊர்ந்து ஊஞ்சலாடின. ஆதாமினால் அவைகளை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்க முடிந்தது. அவைகள் பறந்து வந்து அவன் தோளின் மீது உட்கார்ந்து அவனிடம் கூவினது.
And what a wonderful place God had.
Oh, என்ன ஒரு அற்புதமான ஸ்தலத்தை தேவனுடையவராய் இருந்தார்.
And then made one of his attributes from his own body.
பின்னர் அவருடைய சொந்த சரீரத்திலிருந்து அவருடைய தன்மைகளில் ஒன்றை வெளியே கொண்டு வந்தார்.
God has attributes in his body like you are an attribute of your father.
நீ உன்னுடைய தகப்பனுடைய ஒரு தன்மையாய் இருக்கிறது போன்று தேவன் அவருடைய சரீரத்தின் தன்மைகளை உடையவராய் இருக்கிறார்.
You notice you was in your grandfather's grandfather's grandfather's.
நீ உன்னுடைய பாட்டனாரின் பாட்டனாரின் பாட்டனாருக்குள் இருந்தாய்.
But in that, say, we'll take it down to like you and your father.
ஆனால் இதில் என்னவென்றால், ஒரு எடுத்துக்காட்டிற்கு உன்னையும் உன் தகப்பனையும் எடுத்துக்கொள்வோம்.
Now, you did not know anything when you were in your father.
நீ உன் தகப்பனுக்குள் இருந்தபோது உனக்கு ஏதாவது காரியத்தை அறிந்திருந்தாயா?
The germ of life comes from the male. The male has the blood cell. The woman has the egg.
ஜீவக்கிருமி ஒரு ஆண் மகனிடமிருந்து வருகிறது. ஆண் மகனிடம் ரத்த அணுக்கள் இருக்கின்றது. பெண் மகனிடம் முட்டைகள் இருக்கின்றது.
Now, therefore, the blood cell has the life in it.
ஆகவே ரத்த அணுவிற்குள் ஜீவன் இருக்கிறது.
And then when you were in your father, you actually know nothing about it.
பின்னர் நீ உன் தகப்பனுக்குள் இருக்கையிலே உனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது.
But yet, science and God's word proves that you were in your father, but you know nothing about it.
ஆனால் அப்படி இருந்தும் விஞ்ஞானமும் தேவனுடைய வார்த்தையும் நீ உன் தகப்பனுக்குள் இருந்தாய் என்று நிரூபிக்கிறது. ஆனால் உனக்கோ அதை குறித்து ஒன்றுமே தெரியாது.
But then the Father longed to know you. And with the union of connection with mother, then you were made known to Father.
ஆனால் உன் தகப்பனோ உன்னை அறியும்படியாய் வாஞ்சித்துக் கொண்டிருந்தார். தாயாரோடு உண்டான இணைப்பின் மூலமாக அப்பொழுது நீ உன் தகப்பனாருக்கு அறியப்படும்படியானது.
Now you are your father's attribute.
நீ உன் தகப்பனுடைய தன்மையாயிருக்கிறாய்.
You look like him. And you've got parts of your body that looks like your father.
பார்ப்பதற்கு நீ அவரை போன்று இருக்கின்றாய். உன் தகப்பனை போன்று காணப்படத்தக்கதான அங்கங்கள் உன் சரீரத்தில் இருக்கிறது.
Now that's the way God was in the beginning. Every son of God and every daughter of God was in God at the beginning.
ஆண்டவிடமாகத்தான் தேவன் ஆதியிலே இருந்தார். ஒவ்வொரு தேவனுடைய குமாரனும் ஒவ்வொரு தேவனுடைய குமாரத்தியும் ஆதியிலே தேவனுக்குள் இருந்தார்கள்.
You don't remember it now, but you were there. He knew it.
உனக்கு இப்பொழுது ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் நீ அங்கே இருந்தாய். அவர் அதை அறிந்திருந்தார்.
And he wanted you to become so he could contact you, speak with you and love you and shake your hands.
நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதன் மூலமாய் அவர் உன்னோடு சம்பாஷிக்கவும் தொடர்பு கொள்ளவும் நேசிக்கவும் உன்னுடைய கைகளை குலுக்கவும் முடியும்.
Don't you want your own boy? Isn't it a great day when your boy and can come home and sit down at the table?
உன்னுடைய மகன் வீட்டிற்கு வந்து மேஜையின் மேல் உட்கார்ந்து ஆகார புசிக்கும் அந்த நாள் ஒரு மகத்தான நாள் அல்லவா?
When he comes back from the battlefield or something other scarred up.
அவன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து அல்லது போர்க்கள வடுக்களோடு வீடு திரும்பும் போது அந்த நாள் ஒரு மகத்தான நாள் அல்லவா?
How you fix the dinner, you kill a fatted calf or whatever more and prepare for him?
அவனுடைய வீட்டிற்கு வரும்போது ஒரு கொடுத்த கண்டை அடித்து அவனுக்கு சாப்பாடு ஆயத்தம் செய்வீர்கள் அல்லவா?
It's your own flesh and blood. And he was in you. You didn't know him then, but you knew he was there.
அவனுடைய சொந்த இரத்தமும் மாம்சமுமாய் இருக்கிறது. அவன் உனக்குள் இருந்தான். அப்பொழுது நீ அவனை அறியவில்லை, ஆனால் அவன் உனக்குள் இருந்தான் என்று நீ அறிந்திருந்தாய்.
And so God knew that we would be here. But then he put us in flesh so we would be contacted.
ஆகவே நாம் இங்கே இருப்போம் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆனால் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாய் அவர் நம்மை மாம்சத்தில் தோன்றச் செய்தார்.
And order he could contact, he become one of us.
அவர் நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவர் நம்மை போல் ஒருவரானார்.
When he became Jesus Christ, the Son of God himself, the fullness of the manifestation of God.
அவர் தாமே தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் தேவனுடைய வெளிப்படுதலின் நிறைவாய் ஆனபோது அவர் நம்மை போல் ஒருவரானார்.
Therefore, that was God's purpose to display his attributes in fellowship.
ஆகையினால் ஐக்கியப்படுவதன் மூலம் தம்முடைய தன்மைகளை வெளியே காட்டுவது தேவனுடைய நோக்கமாயிருந்தது.
When I was in my father, I knew nothing about it.
நான் என் தகப்பனுக்குள் இருந்தபோது எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது.
But when I became his son and was born of him, I was an attribute, a part of my father. And you're a part of your father.
ஆனால் நான் பிறந்தபொழுது நான் அவருடைய குமாரனானேன். நான் அவருக்கு பிறந்தேன். நான் அவருடைய ஒரு தன்மையாயிருந்தேன். தகப்பனின் ஒரு பகுதியாயிருந்தேன். நீங்களும் உங்களுடைய தகப்பனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள்.
And as children of God, we are a part of God's attribute that was in him, made flesh like he was made flesh.
தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்குள் இருந்ததான தன்மைகளின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். அவர் மாம்சமானது போன்று மாம்சமாக ஆக்கப்பட்டு.
So we can have fellowship one with the other as a family of God upon the earth.
அதன் மூலமாக நாம் ஒருவரோடொருவர் பூமியின் மீது தேவனுடைய ஒரு குடும்பமாய் ஐக்கியம் கொள்ள முடியும்.
And that was God's purpose at the beginning. Hallelujah. Yes, sir. That's what God wanted at the beginning.
ஆதியிலே தேவனுடைய நோக்கம் அதுவாக இருந்தது. ஆமையா, ஆதியிலே தேவனுக்கு அதுதான் பிரியமாய் இருந்தது.
He had everything under control and he turned man over into the Garden of Eden on free moral agencies.
சகலமும் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அவர் மனிதரை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார்.
Say, son, it's yours. What a beautiful place.
அவர் மகனே அது உன்னுடையது என்றார். என்ன ஒரு அருமையான இடம்.
God was so satisfied till he just went back and rested from all of his works.
தேவன் அவ்வளவு திருப்தி அடைந்தவரார். அவர் திரும்பி போய் அவருடைய எல்லா கிரியைகளிலிருந்தும் ஓய்ந்திருந்தார்.
Every tree never brought forth thorns and thistles.
எந்த மரமும் முள்ளும் குறுக்கும் கொண்டு வரவில்லை.
No berries ever come off of a thorn tree.
எந்த ஒரு பெரிய மரமும் முள்ளை கொண்டு வரவில்லை.
Everything was perfect. All seeds were perfect. Everything was in perfect condition.
எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாக இருந்தது. எல்லா வித்துக்களும் பரிபூர்ணமாக இருந்தது. எல்லா காரியங்களும் பரிபூர்ணமான நிலைமைக்குள் இருந்தது.
Then
When he went to take a little rest, his enemy slipped in with deceit and took it over by misinterpreting his program to his children.
பின்னர் அவர் சிறிது இளைப்பாறும்படியாய் சென்றபோது அவருடைய எதிராளி வஞ்சகத்தோடு உள்ளே நுழைந்து அவருடைய திட்டத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தவறாக வியாக்கியானித்து அதை கைப்பற்றினான்.
When he put trust in his own child, as you put trust in your daughter when she goes out at night with a man.
உங்களுடைய மகள் ஒரு மனிதனோடு புறப்பட்டு வெளியே போகையில் அவள் பேரில் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை போன்று அவர் அவருடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்தார்.
When you put trust in your son when he has to go with a drinking boy or smoking boy, see?
ஒரு மது அருந்து புகைப்பிடிக்கும் ஒரு பையனோடு உங்களுடைய மகன் வெளியே போகும்போது நீங்கள் உங்கள் பிள்ளையின் மேல் வைக்கும் நம்பிக்கையை போன்று அவர் வைத்திருந்தார். புரிகின்றதா?
He put trust in his son that he would not do anything wrong and would keep every word that he said.
அவருடைய மகன் எதையும் தவறாக செய்ய மாட்டான், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கை கொள்ளுவான் என்று அவருடைய குமாரன் மேல் நம்பிக்கை வைத்தார்.
But the enemy slipped in, like that greasy slicker that would take out your daughter and misbehave himself.
ஆனால் எதிராளி உள்ளே நுழைந்தான், உங்கள் மகளை வெளியே அழைத்துக் கொண்டு போகும் அந்த தந்திரமான ஏமாற்றுக்காரன் தவறாக நடந்து கொள்வானோ அதை
போன்று.
அல்லது உன் மகனோடு வெளியே போகும் ஒருவள் அவனை வஞ்சித்து விட்டது போன்று. புரிகின்றதா?
He slipped in, the enemy of God slipped in and misinterpreted the word to Eve.
அவன் உள்ளே நுழைந்தான், தேவனுடைய எதிராளி உள்ளே நுழைந்து ஏவாளுக்கு வார்த்தையை தவறாக வியாக்கியானித்தான்.
Now, he by this fall, it has took over and possessed the Garden of Eden himself. He took it over.
இந்த விடுகையின் காரணமாக அவன் அதை கைப்பற்றி ஏதேன் தோட்டத்தை தனக்கென்று சுதந்திரித்துக் கொண்டான். அவன் அதை கைப்பற்றிக் கொண்டான்.
And now he has had 6,000 years of deceitful rule.
இப்பொழுது அவன் 6,000 வருடங்களாக வஞ்சகமான ஆளுகை செய்து கொண்டு வருகிறான்.
Deceiving the people, God's children, as he did then.
அப்பொழுது அவன் செய்தது போன்று தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்துக் கொண்டு வருகிறான்.
Because they were based on free moral agency to act any way they wish to.
என்றால் அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற வண்ணமாக நடந்து கொள்ளும்படியாக சுயாதீனத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்.
And believing that they would act right or trusting they would act right.
அவர்கள் சரியான விதமாக நடந்து கொள்வார்கள் என்று விசுவாசித்தார் அல்லது சரியாக நடந்து கொள்வார்கள் என்று நம்பினார்.
Then they come with the wrong act and sold their birthrights as Esau did for the world.
பின்னர் அவர்கள் தவறான கிரியையோடு வந்து அவர்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா செய்தது போன்று விற்று போட்டார்கள்.
And Satan won it and he took it over.
பிசாசு அதை ஜெயித்து விட்டு அதை கைப்பற்றிக் கொண்டான்.
And he's had 6,000 years to build up his Eden as God had 6,000 years to bring his Eden to a close.
தேவன் அவருடைய ஏதேனை கொண்டு வருவதற்கு 6,000 வருடங்கள் எடுத்துக் கொண்டது போன்று இவனும் தன்னுடைய ஏதேனை கட்டுவதற்கு 6,000 வருடங்கள் எடுத்துக்
கொண்டான்.
வஞ்சகத்தினால், வார்த்தை அல்ல ஜனங்களின் வஞ்சகத்தினால் இப்பொழுது அவன் இந்த உலகத்தின் பாவத்துக்குள் தன்னுடைய சொந்த ஏதேனை ஸ்தாபித்துக்
கொண்டான்.
தேவனுடைய ஏதேன் நீதியில் ஸ்தாபிக்கப்பட்டது.
Satan's Eden is established in sin.
சாத்தானின் ஏதேனோ பாவத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது.
Because Satan is sin. God is righteousness.
ஏனென்றால் பிசாசு பாவமாயிருக்கிறான், தேவனோ நீதியாயிருக்கிறார்.
God's kingdom was established in righteousness and peace and life, and Satan's establishment is in sin. And religious sin.
தேவனுடைய ராஜ்யமானது ஜீவன், சமாதானம், நீதி இவைகளில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் சாத்தானுடைய ஸ்தாபனமோ பாவமும், மத சம்பந்தமான பாவமாயிருக்கிறது.
Notice how he deceived this deception? As he said he would. He promised to do this. Did anybody know that?
அவன் சொன்னது போன்றே அவன் எப்படி வஞ்சகமாய் வஞ்சித்து போட்டான் என்பதை கவனியுங்கள். அவன் செய்வதாக வாக்களித்திருந்தான். உங்களில் யாருக்காவது தெரியுமா?
Let us turn to Isaiah, if you want some of these scriptures, if you, I ought to quote more of them, I guess.
இப்பொழுது நாம் ஏசாயாவுக்கு திருப்புவோம். உங்களுக்கு வேதாகம குறிப்புகள் வேண்டுமானால் நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும்.
Let's turn to Isaiah, the 14th chapter, just a moment. Just see what Satan said here, just a moment.
நாம் ஏசாயா புத்தகத்தின் 14 அதிகாரத்துக்கு ஒரு நிமிடம் திருப்பி சாத்தான் இங்கே என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம்.
And Isaiah 14, we'll read it.
ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம் முதல்.
And watch what this fellow done.
இவன் இங்கே என்ன செய்துள்ளான் என்று பாருங்கள்.
Isaiah 14 began with the 12th verse.
ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம் முதல்.
How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cut down to the ground, which didst weaken the nation?
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
For thou hast said in thy heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars, that's suns, stars of God, and I will set also upon the mount of the congregation the side of the north.
நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு அதாவது புத்திரர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்.
Now I will ascend above the heights of the clouds, and I will be like the Most High.
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
Now compare that over here with our other scriptures over in Thessalonians a while ago.
இந்த வேத வாக்கியங்களை நாம் சற்று முன்பு தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசித்த வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம்.
I say, sits in the temple of God, exalting himself above all that's called God.
எவ்வாறு அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவன் எனப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான்.
So that he as God is worshipped as God upon the earth.
அதன் மூலமாய் அவன் தேவனை போன்று பூமியின் மேல் தேவனாக ஆராதிக்கப்படுவான் என்று பாவல் கூறியுள்ளார்.
There's the God of this world that I preached to you about last Sunday.
கடந்த ஞாயிறன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ற செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கித்தேனே, அதுதான்.
Here he is today in deceit.
இதோ அவன் இன்று இங்கே வஞ்சகத்தில் இருக்கிறான்.
That treacherous hour, that tremendous time that we're living.
அந்த வஞ்சகமான நேரம் தான் நாம் ஜீவிக்கின்றதான அந்த மகத்துவமான நேரம்.
It's the most glorious time of all the ages because we're facing the great millennium again.
எல்லா காலங்களிலும் இது மிகவும் மகிமையான நேரம். ஏனென்றால் நாம் மறுபடியுமாக இந்த 1000 வருட அரசாட்சியை நாம் எதிர்நோக்குகிறோம்.
We're facing the Eden again.
நாம் மீண்டும் ஏதேனை காணப்போகிறோம்.
But right at this age, all the deceit and every tactic that he's ever used and been able to deceive with.
ஆனால் சரியாக இந்த காலத்தில் தான் எல்லா வஞ்சகமும் எல்லா தந்திரமும் எல்லா காலத்திலும் இல்லாத விதமாக உபயோகிக்கப்பட்டு அதை கொண்டு வஞ்சிக்கக்கூடியதாயிருக்கும்.
He's gathered it all together and reinforced himself and come down like God. Amen. And put himself in place of God. Religious.
அவன் அவை எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி தன்னை பலப்படுத்திக் கொண்டு தேவனை போன்று கீழே இறங்கி வந்து தேவனுடைய ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்து பக்தி உள்ளவனாயிருப்பான்.
And can quote the scripture and can tell you scripture just as Satan did to Eve in the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாளத்தில் சொன்னது போன்று வேறு வாக்கியங்களை அப்படியே எடுத்துரைப்பான், வேறு வாக்கியங்களை கூறுவான்.
But leave out one spot of it. It's all he has to do. Make that gap.
அவன் செய்ய வேண்டியதெல்லாம் வேறு வார்த்தையில் மத்தியிலே ஒரு இடைவெளியை விட்டு அதை அவன் பூர்த்தி செய்வான்.
For the poison doctrine of the devil can pour through like the thinking man's filter we was talking about the other night.
அந்த இடைவெளியில் பிசாசின் விஷமான உபதேசத்தை நுழைப்பான். அன்றிரவு ஒரு சிந்திக்கும் மனிதனை வடிகட்டி என்பதை குறித்து பேசினது போன்று.
Now, he said he would exalt himself above the Most High.
உன்னதமானவருக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்ளப் போவதாகவும் வானங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மேலாக ஏறி செல்வேன் என்றும்
And he would sit there like God and be above the Most High.
தேவனை போன்று உட்கார்ந்து உன்னதமானவருக்கும் மேலாக இருப்பேன் என்றும் அவன் கூறினான்.
And he has succeeded in carrying out his threats.
அவனுடைய பயமுறுத்தல்களை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி அடைந்தான்.
He has certainly had a marvelous success in carrying out his threats.
அவனுடைய பயமுறுத்தல் நிறைவேற்றுவதில் அவன் உண்மையாகவே பயங்கரமான வெற்றி அடைந்தான்.
By the people letting him explain away in every age the value of God's promised word to that age.
ஏனென்றால் அந்தந்த காலத்துக்கு உரிய தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையின் மதிப்பீட்டை விளக்கும்படியாய் ஜனங்கள் ஒவ்வொரு காலத்திலும் அவனை அனுமதித்தார்கள்.
That's exactly how he's done it.
சரியாக அந்த விதமாகத்தான் அவன் அதை செய்தான்.
Never age explained away.
ஒவ்வொரு காலத்திலும் அவன் அதற்கு விளக்கம் தந்தான்.
In the days of Noah, he explained that it was impossible for it to rain from heaven, for there's no rain up there.
நோவாவின் நாட்களில் மழை பெய்தது என்பது மிகவும் கூடாத காரியம், ஏனென்றால் அங்கே வானத்தில் மழையே கிடையாது என்று அவர் விளக்கம் தந்தான்.
Great scientific gospel that he preached in the Garden of Eden, he could shoot the instruments to the moon and prove there's no moisture up there.
ஏதேன் தோட்டத்தில் அவன் பிரசங்கித்த விஞ்ஞான ரீதியான அதே சுவிசேஷம் சந்திரனுக்கு விஞ்ஞான கழிவுகளை அனுப்பி அங்கே ஈரப்பசையே கிடையாது என்று நிரூபிக்க முடியும் என்று கூறினான்.
But God said there would come a rain.
ஆனால் மழையானது வரும் என்று தேவன் சொன்னார்.
But Satan succeeded and poisoned the mind of the people by scientific research that it could not be done, but it was done.
அவிதமாய் மழை வராது என்று விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளின் மூலமாக நிரூபித்து ஜனங்களின் மனதில் விஷமேற்றினான். ஆனால் மழையோ பெய்தது.
God said it would be done, and it was done. Yes.
ஆவிரமாகவே சம்பவிக்கும் என்று தேவன் சொன்னார். அது செய்யப்பட்டாயிற்று. அவர் செய்தார்.
Now in the days of Jesus, he did the same thing.
இயேசுவானவரின் நாட்களில் அவன் அதே காரியத்தை செய்தான்.
He poisoned their minds again by deceit. See, misinterpreting the word.
அவன் மறுபடியும் அவர்களுடைய மனதை வஞ்சகத்தால் விஷமாக்கினான். புரிகின்றதா? வார்த்தைக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து அப்படி செய்தான்.
If thou be the Son of God, now let me see you do something about it.
நீர் தேவனுடைய குமாரனேயானால் நீர் அப்படி ஏதாவது காரியத்தை செய்ய நான் காணட்டும் என்றான்.
Jesus didn't clown for him. He never did. God's not a clown.
இயேசுவானவரோ அவனுக்கு இணங்கவில்லை. அவர் அவிடமா செய்யவே இல்லை. தேவன் உன்னுடைய சொல்படி இணங்குகிறவர் இல்லை.
He don't have to answer anything as Satan asks.
சாத்தான் கேட்கின்ற எந்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுவே.
Jesus said, it is written, thou shalt not live, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God.
இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று.
He didn't have to clown from him.
புரிகின்றதா? அவர் அவனுக்கு இணங்க வேண்டியதில்லை.
He didn't have to make bread. He could have done it.
அவர் அப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் அதை செய்திருக்க கூடும்.
But he'd been listening to the devil, so he didn't have to listen to the devil.
அப்படி செய்திருந்தால் அவர் சாத்தானுக்கு செவி கொடுத்தவராய் இருப்பார். ஆகவே அவர் பிசாசுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
And again, it is a religious sin, as at the beginning. So deceitful. Watch it now.
ஆரம்பத்தில் நடந்தது போன்று மறுபடியும் அது மத சம்பந்தமான பாவமாக மிகவும் ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. அது இப்பொழுது கவனியுங்கள்.
It's not just purely old everyday sin, committing adultery and getting drunk and using God's name in vain.
அது ஏதோ ஒன்றும் ஏதோ ஒரு பழைய அன்றாட பாவமான விபச்சாரம், மதுபானம், குடிபெறி, தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குதல் போன்றதல்ல.
That's not it. No.
அது வல்ல அது இல்லை.
You remember years ago, many of you here, the old timers, remember that sermon I preached on the disappointments of judgment?
அநேக வருஷங்களுக்கு முன்னால் நான் பிரசங்கித்த நியாய தீர்ப்பின் போது ஏற்பட போகும் ஏமாற்றங்கள் என்ற செய்தியை உங்களில் அநேகருக்கு அநேக காலமாக வருபவர்களுக்கு நினைவு இருக்கும்.
The harlot, she ain't going to be disappointed there. She knows where she's going.
வேசி, அவள் அங்கே ஏமாற்றமடைய போவதில்லை. அவள் எங்கு போகிறாள் என்பதை அவள் அறிவாள்.
The drunkard ain't going to be disappointed there. The bootlegger, the gambler.
குடிபெரியன் ஏமாற போகிறதில்லை. மது விற்பவனும் சூதாடுபவனும்.
The liar, the thief, he's not going to be disappointed.
பொய்யனும் திருடனும் ஏமாற்றமடைய போவதில்லை.
But that man who thinks he's right, there's a disappointment.
ஆனால் தான் செய்வது சரியே நினைத்துக் கொண்டிருப்பவனே ஏமாற்றமடைய போகிறவன்.
That's that fellow. Come say, Lord, haven't I preached the gospel? Haven't I cast out devils in thy name?
அவன் அப்படிப்பட்டவன் தான். அங்கு வந்து, கர்த்தாவே, நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லையா? உம்முடைய நாமத்தினால் அவன் பிசாசுகளை துரத்தவில்லையா என்று கூறுபவன்.
Jesus said, depart from you. From me, you that work iniquity, I never even knew you.
ஏசவர்களை பார்த்து அக்கிரம செய்ய காரணே என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன் என்றார்.
There's the disappointment. See, that deceitfulness.
அங்கே தான் இருக்கிறது ஏமாற்றம். அந்த வஞ்சகத்தை பாருங்கள்.
That's where I'm so misunderstood.
அதை தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். அதில் தான் அநேகர் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள்.
It's not that I want to be different. I don't want to be different. But I've got to be honest.
வித்தியாசப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் வித்தியாசமாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும்.
I have a message and that must go to the people.
என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது, அது ஜனங்கள் அண்டைக்கு போக வேண்டும்.
Makes it very much misunderstood amongst the people.
அவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
They think I'm against everybody. They only know I'm for everybody.
நான் எல்லோரும் எதிர்க்கிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் நான் எல்லோருக்காகவும் இருக்கிறேன் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால் நல்லது.
And try my best to bring him what's the truth, just as it's laid on my heart, and the way it's laid in the Bible here.
என்னுடைய இருதயத்தில் பகிர்ந்துள்ளபடியேயும் வேதத்தில் எழுதியுள்ள விதமாகவும் சத்தியம் என்னவென்பதை அவர்களிடம் கொண்டு வர பிரயாசிக்கிறேன்.
And God proves that to be the truth.
Amen.
So there's nothing else can be done about it.
அது சத்தியம் என்று தேவன் அதை நிரூபிக்கிறார், ஆகவே அதை குறித்து செய்ய வேண்டுவது வேறு ஒன்றும் இல்லை.
So if you look at it or they don't.
ஆகவே ஒன்று அவர்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும், அல்லது அவர்களால் காண முடியாமல் போகும்.
See, they don't want to see it because they have already sold out.
பாருங்கள், அவர்கள் அதை காண விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே விற்று போட்டு விட்டார்கள்.
Sold their birthrights to some organization, some denomination.
அவர்களுடைய பிறப்புரிமையை ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஏதோ ஒரு அமைப்புக்கு விற்று போட்டார்கள்.
They tried their birthrights to get to heaven upon the basis of some organized religion, which Satan is ahead of every bit of it.
ஏதோ ஸ்தாபிக்கப்பட்ட மதத்தின் அடிப்படையின் மேல் பரலோகம் போகும்படியாக அவர்களின் பிறப்புரிமையை கொண்டு முயற்சிக்கிறார்கள். அவைகளின் ஒவ்வொரு துணிக்கைக்கும் தலைவன் பிசாசு.
God never did have an organized religion. Never did.
ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட மதத்தை தேவன் ஒருபோதும் உடையவர் அல்ல, ஒருபோதும் உடையவர் அல்ல.
And they sell out to that.
அவர்கள் அதற்கு தங்களை விற்று போடுகிறார்கள்.
Or they, a bunch of men interpret the word and say it means this and it means that.
ஒரு கூட்டம் மனிதர்கள் வார்த்தையை வியாக்கியானித்து அதனுடைய அர்த்தம் இதுதான், அரிதானது குறிக்கிறது என்கிறார்கள்.
God needs no interpreter. He does his own interpreting.
தேவனுக்கு ஒரு வியாக்கியானி அவசியம் இல்லை, அவரே தம்முடைய சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார்.
He doesn't need anyone else to tell him how to do it. He's sovereign.
அதை எப்படி செய்வதென்று ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒப்பற்றவர்.
He said how he would do it and that's why he must keep his word.
அவர் எவ்விதமாய் செய்வேன் என்று அவர் கூறியுள்ளார், அந்த விதமாகவே அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார்.
When he said, "These signs shall follow them that believe," he meant just that.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறுவாரானால் அது அப்படியே தான் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம்.
Whatever he said would take place, he said it would happen in these last days, that he would do certain things, and he'd done it.
இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று அவர் கூறினதும் நான் குறிப்பிட்ட காரியங்களை செய்வேன் என்று அவர் என்னவெல்லாம் கூறினாரோ அவைகள் நடந்தேறும், அவர் அதை செய்தார்.
He has to ask nobody whether it's time or not. He knows what the time is, what the plan is.
அதற்கெல்லாம் நேரம் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று அவர் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை என்னவென்றும் திட்டம் என்னவென்றும் அவர் அறிவார்.
Now, Satan is deceiver. As spoke of in Matthew 24:24, with so much deceit.
இந்த வஞ்சகனாகிய சாத்தான் மத்தேயு 24:24 படியாக அவ்வளவு வஞ்சகத்தை உடையவனாயிருந்தான்.
Now we find that by his gospel programs of knowledge, better education, higher ethics, civilization, and so forth, has bewitched the people that wants to serve God into believing his lie.
அவனுடைய சுவிசேஷ அறிவு திட்டத்தின் மூலமாக மேலான கல்வி, நீதிநெறி, நாகரீகம் போன்றவைகளால் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஜனங்கள் அவனுடைய பொய்களை நம்பும்படியாய் மயக்கினான் என்று நாம் கண்டறிந்தோம்.
Eve did not want to do that, but he showed her how it was more wisdom in it.
ஏவாளது செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் அதில் எப்படி அதில் அவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று அவன் அவளுக்கு காண்பித்தான்.
She didn't know, she wanted to know.
அவளுக்கு அது தெரியாது, ஆனால் அவள் அதை அறிய விரும்பினாள்.
She didn't understand, but she wanted to understand.
அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அதை புரிந்து கொள்ள விரும்பினாள்.
God told her not to try to understand.
அதை அறிந்து கொள்ள பிரயாசிக்காதே என்று தேவன் அவருக்கு கூறியிருந்தார்.
How can I understand any of these things? I cannot understand them. I believe them.
இக்காரியங்கள் எதையும் என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது, நான் அதை நம்புகிறேன்.
I don't have to understand them. God is faith and not understanding.
நான் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் என்பதை விசுவாசிப்பதே என்று புரிந்து கொள்வதில்லை.
We just believe what he said.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் விசுவாசிக்கிறோம்.
Now compare God's Eden to Satan's now. After 6,000 years of perverting of the true interpretation of God's promised word to the age.
இந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் உண்மையான வியாக்கியானத்தை 6,000 வருடங்களாக தலைக்கீழாக்கின பிறகு தேவனுடைய ஏதேனையும் சாத்தானின் ஏதேனையும் இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள்.
Let's compare it now and see where we get.
இப்பொழுது அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள்.
Like he did to the church in Christ's time in Jesus, trying to keep back God's loyal sons from knowing the truth.
கிறிஸ்துவ நாட்களில் இருந்த சபைக்கு செய்தது போன்று, அதாவது தேவனுடைய உத்தமமான பிள்ளைகள் சத்தியத்தை அறியாதவாறு அவர்களை தடை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
That's God put his sons or his attributes to fellowship with him by hearing his word.
அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலம் அவருடன் ஐக்கியம் கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய தன்மைகளாகிய அவருடைய குமாரர்களை இப்பூமியில் தோன்றச் செய்தார்.
What if your father told you and you are a loyal son to your father?
நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு ஒரு விசுவாசமுள்ள குமாரனாக இருந்து,
and he told you, son, don't you go in that water out there swimming because these gators in that water.
அவர் உங்களை பார்த்து, மகனே, அங்கே இருக்கின்ற அந்த குளத்தில் நீந்தி குளிக்க போக வேண்டாம், ஏனென்றால் அங்கே முதலைகள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார்.
And a fellow comes back and says, surely such pretty water is that, there's no gators in it.
அந்த நேரத்திலே ஒருவன் திரும்பி வந்து, நிச்சயமாக தண்ணீர் அவ்வளவு அருமையா இருக்கிறது, அதில் ஒன்று முதலைகள் இல்லை என்று கூறுகிறான்.
Now who are you going to listen to? If you're a genuine son, you listen to your daddy.
இவ்விருவரில் நீ யாருக்கு செவி கொடுக்க போகின்றாய்? ஒரு அசலான பிள்ளையா இருப்பாயானால் நீ உன் தகப்பனுக்கு செவி கொடுப்பாய்.
And a genuine son or daughter of God takes God's word first.
தேவனுடைய ஒரு உண்மையான குமாரனோ குமாரத்தியோ முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்வாள்.
I don't care what anybody else says about it. They take God's word first.
யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அக்கறை இல்லை, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை முதலாவதாக ஏற்றுக்கொள்வார்கள்.
It's poison in the cup and they believe it.
கோப்பையில் விஷம் உண்டு என்று கூறினால் அவர்கள் அதை நம்புவார்கள்.
Have faith in all his word, his seeds brought an Eden of holiness, love and eternal life.
அவருடைய வித்தாகிய அவருடைய வார்த்தை அனைத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் நித்திய ஜீவனும் அன்பும் பரிசுத்தமுமான ஏதேனை கொண்டு வந்தார்கள்.
That's what God's Eden produced. Holiness.
இதைதான் பரிசுத்தத்தை தேவனுடைய ஏதேன் உண்டாக்குகிறது.
And it brought an Eden of holiness, of love, understanding, perfection and eternal life.
அது ஒரு பரிசுத்தம், அன்பு, புரிந்து கொள்ளுதல், பரிபூரணம், நித்திய ஜீவனை உடையதான ஏதேனை கொண்டு வந்தது.
That's what God's planting, his word, his seed.
அதைதான் தேவன் அவருடைய வார்த்தையை அவருடைய விதையை நடுகிறார்.
That's what his church will be at the end. It'll be the same thing.
அவருடைய சபையும் அதைதான் முடிவில் பெற்றதாக இருக்கும், அதே காரியத்தை இருக்கும்.
Notice, here's a thought, don't forget it. I'll get to it some other time or some other message.
கவனியுங்கள், இங்கே ஒரு கருத்து உள்ளது, அதை மறந்துவிடாதீர்கள். வேறொரு சமயம் அல்லது வேறொரு செய்தியில் இதை விவரமாக சொல்லுகிறேன்.
But you know, God said, let every seed bring forth of its kind.
ஆனால் தேவன் சொன்னார், ஒவ்வொரு வித்தும் அதனதன் இனத்தை பிறப்பிக்க கடவதென்று உங்களுக்கு தெரியும்.
Is that God's commandment?
அது தேவனுடைய கட்டளை தானே.
Now what good is any preacher or anybody else try to make that word say something else?
Amen.
See?
ஒரு போதகனோ அல்லது வேறு யாரோ அந்த வார்த்தைக்கு வேறு விதமான வியாக்கியானம் அளிப்பதால் என்ன பயன், புரிகின்றதா?
Every word of God is a seed. Jesus said so.
Amen.
A seed of sower so.
தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதையாய் இருக்கிறது. இயேசு அவ்வாறு கூறியுள்ளார், விதைக்கிறவர் விதைத்தது தேவனுடைய வார்த்தையே என்று.
So if Mark 16 is God's word, it'll bring forth of its kind.
ஆகவே மார்க் 16 தேவனுடைய வசனமாய் இருக்குமானால் அது அதனுடைய இனத்தை பிறப்பிக்க வேண்டும்.
If Malachi 4 is God's word, it'll bring forth of its kind.
மல்கியா 4 தேவனுடைய வசனமாய் இருக்குமானால் அது அதனுடைய இனத்தை பிறப்பிக்க வேண்டும்.
And every other promise must bring forth of its kind.
மற்ற எந்த வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் அது அதனதன் இனத்தை கொண்டு வர வேண்டும்.
You see Satan out here in disguisement? He's trying to say it's not so.
உங்களுக்கு புரிகின்றதா? சாத்தான் வித்தியாசமான தோற்றத்துடன் நீங்க இருக்கின்றதை காண்கிறீர்களா? அது அவிதமாய் அல்ல என்று அவன் சொல்ல முயற்சிக்கிறான்.
Do you understand it?
Amen.
உங்களுக்கு அது புரிகின்றதா?
See, Satan said, "Oh, that ain't for this day. That was some other time. That I don't even mean that."
பாருங்கள், சாத்தான் இங்கே கூறுகின்றான், ஓ அது இந்நாட்களுக்கு உரியதல்ல, அது வேறு ஏதோ ஒரு காலத்துக்கானது, அதற்கொன்றும் அர்த்தம் இப்படி இல்லை என்கிறான்.
Every seed must come forth of its kind.
ஒவ்வொரு வித்தும் அதனது இனத்தை பிறப்பிக்க வேண்டும்.
That's how God establishes Eden. Is that right?
Yeah,
amen. அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய ஏதேனை ஸ்தாபித்தார். அது சரியா?
And here it is. That's how God establishes His church.
அதுதான் இது. அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்தார்.
Every word after its kind.
ஒவ்வொரு வார்த்தையும் அதனது இனத்தை பிறப்பிக்க வேண்டும்.
Man shall not live by bread alone, but by every word proceeding out of the mouth of God. See?
மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரிகின்றதா?
Satan, he'll take something else. But God said, every seed after its kind.
Amen.
பாருங்கள், சாத்தான் வேறு ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்வான், ஆனால் தேவனோ ஒவ்வொரு வித்தும் அதனது இனத்தை பிறப்பிக்கும் என்றார்.
If the promise said, these signs shall follow them that believe.
இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கின்றவர்களை பின்தொடரும் என்று வாக்குத்தத்தம் கூறுகின்றது.
Now the church says, join the church, recite the creed, know the catechism. There's not such things in the whole Bible.
இப்போது சபையான சொல்லுகிறது, சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், சபையின் பிரமாணங்களை மனப்பாடமாய் சொல்லுங்கள், மத கொள்கையை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறது. முழு வேதாகமத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது.
But Jesus said, these signs shall follow them that believe.
ஆனால் இயேசுவோ, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார்.
In my name they shall cast out devils.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
They shall speak with new tongues.
அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
If they take up serpents or drink deadly things, it won't harm them.
அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், அல்லது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
If they lay their hands on the sick, they shall recover.
வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று கூறியுள்ளார்.
Who is any man to deny that?
Hallelujah.
See?
இதை மறுப்பதற்கு மனிதன் யார்? எம்மாத்திரம்? புரிகின்றதா?
Every seed will bring forth of its kind.
ஒவ்வொரு வித்தும் அதனது இனத்தை முளைப்பிக்கும்.
If you are a seed of God, an attribute, a son of God, then the word of God is sown in you.
Amen.
See?
நீ தேவனுடைய ஒரு வித்தாய், ஒரு தன்மையாய், ஒரு தேவகுமாரனாய் இருப்பாயானால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ளாக விதைக்கப்படும். புரிகின்றதா?
And then when you hear the word of God, my sheep hear my voice, a stranger they won't follow.
அதன் பின்னர் நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியனுக்கு பின் செல்லாது.
You get it?
உங்களுக்கு புரிகின்றதா?
Then every seed comes forth after its own kind.
அப்படியானால் வருகின்ற ஒவ்வொரு வித்தும் அதனதன் இனத்தை பிறப்பிக்கும்.
Now we find out that every seed bringing forth of its kind, there was no death in that Eden.
ஒவ்வொரு வித்தும் அதனதன் இனத்தை முளைப்பிக்கின்றபடியினாலே அந்த ஏதேனில் மரணம் இல்லை என்பதை நாம் கண்டறிந்தோம்.
There will be no death in the new Eden.
புதிய ஏதேனிலும் அங்கே மரணம் இருக்கப் போவதில்லை. புரிகின்றதா?
There was nothing else but holiness, purity, and eternal life.
அங்கே தூய்மையும் பரிசுத்தமும் நித்திய ஜீவனும் தவிர வேறொன்றும் இருக்க போவதில்லை.
Now by unbelief and all of God's word has brought the seed of unholiness in Satan's Eden.
தேவனுடைய வார்த்தை யாவற்றையும் அவிசுவாசிப்பதனால் சாத்தானின் ஏதேனில் பரிசுத்தமின்மையின் வித்தை கொண்டு வந்தது.
We are now entering in where Satan is taking the throne as the Antichrist in Eden of this earth.
இப்பூமியில் ஏதேனில் ஆண்டிகிறிஸ்துவின் சிங்காசனத்தை சாத்தான் எடுத்துக்கொண்ட கட்டத்திற்குள் இப்பொழுது நாம் நுழைகின்றோம்.
Eden of sin, perverted religion.
அது ஒரு பாவத்தின் ஏதேனாய் தலைகீழ் ஆக்கப்பட்ட மார்க்கமாய் இருக்கிறது.
He started not upon I am Satan, I am the great angel.
அவன் ஒன்றும் நான் தான் சாத்தான், நான் தான் மகத்தான தூதன் என்று சொல்லிக் கொண்டு வரவில்லை.
No, not upon that, but upon perverting God's word.
இல்லை, அப்படியாய் சொல்லிக் கொண்டு அவன் வரவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை தலைக்கீழாக்குவதன் மூலமாக வருகிறான்.
And that's how he's brought his kingdom in every age.
ஆண்டவிடமாகத்தான் அவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தான்.
And now in this great deceitful age, ready to take his throne by his people.
இப்பொழுது இந்த வஞ்சகமான காலத்தில் அவனுடைய ஜனங்களை கொண்டு தன்னுடைய சிங்காசனத்தை அமைக்க ஆயத்தமாயிருக்கிறான்.
He's built himself an intellectual, educated, scientific Eden. Right.
அவன் தனக்கு ஒரு புத்தி கூர்மையுள்ள கல்வி அறிவுள்ள விஞ்ஞான ரீதியான ஏதனை தனக்கு உண்டாக்கி கொண்டான். அது சரி.
Scientific preachers, scientific church, scientific theology, everything is scientific.
விஞ்ஞான அடிப்படையிலான பிரசங்கிமார்கள், விஞ்ஞான அடிப்படையிலான சபை, விஞ்ஞான அடிப்படையிலான வேத தத்துவம்,
everything's on basis of knowledge.
எல்லா விஞ்ஞானமயம், எல்லா காரியங்களும் மனித அறிவை அடிப்படையாக கொண்டுள்ளது.
The whole church is built upon knowledge. It ain't built upon faith.
முழு சபையும் மனித அறிவின் பேரில் கட்டப்பட்டிருக்கிறது. அது விசுவாசத்தின் மேல் கட்டப்படவில்லை.
One time I went into a holy meeting to a man's church. It was a great auditorium in the West, a fine man.
ஒரு சமயம் ஒரு மனிதனுடைய சபையில் கூட்டம் நடத்த நான் சென்றிருந்தேன். அது மேற்கில் அமைந்துள்ள ஒரு மகத்தான அரங்கம். அவர் ஒரு அருமையான மனிதன்.
And he denied these things that we're talking about. I liked him, fine man, old man.
நான் பேசிக் கொண்டிருக்கின்ற காரியங்களை மறுப்பவர். இருந்தாலும் அவரை எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு வயதானவர்.
When his congregation went out, it seated about 6,000 people.
அவருடைய சபையார்கள் வெளியே போனபோது அந்த அரங்கம் சுமார் 6,000 ஜனங்கள் உட்காரக்கூடியதொன்று.
When his congregation went out in the afternoon service, about 1,500, they were all fine dressed intellectuals. I sat there and watched them.
அந்த மத்தியானம் அவருடைய சபையார் சுமார் 1,500 பேர்கள் இருக்கலாம். அவர்கள் கூட்டத்திற்கு வந்தபோது அவர்கள் அழகாக உடை உடுத்தி இருந்த அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள். நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு கவனித்துக்
கொண்டிருந்தேன்.
அவர் ஒரு அருமையான பிரசங்கம் செய்தார். பிரசங்கம் நன்றாக இருந்தது.
அதன்
பின்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள யாருக்காவது விருப்பமா என்றார். கரங்களை உயர்த்துங்கள் என்றார்.
No one raised up their hands. And finally, a woman raised up her hands.
ஒருவரும் கை உயர்த்தவில்லை. முடிவிலே ஒரு ஸ்திரீ கை உயர்த்தினார்.
He said, "All right, now you're a Christian." And made her for baptism.
அவர் சரி இப்பொழுது நீ ஒரு கிறிஸ்தவளாகி விட்டாய் என்று சொல்லி அவளை ஞானஸ்தானத்துக்கு அனுப்பினார்.
And then when he went out, he dedicated the baby, kissed the little baby, and made a prayer over it, and dismissed the audience.
ஆனால் பின்பு அவர் வெளியே போய் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை செய்து ஒரு சிறு குழந்தையை முத்தமிட்டு அதற்கு ஒரு ஜெபம் செய்துவிட்டு கூட்டத்தை முடித்தார்.
When his congregation went out, all fine, scholarly, educated people.
அவருடைய கூட்டத்தார்கள் போன பிறகு ஓ அவர்கள் மேதைகளும் கல்விமான்களுமானவர்கள்.
Then I was standing on the side to shake the man's hand and wish him Godspeed as he went out.
அதன் பின்னர் அந்த மனிதனின் கரங்களை குறுக்குமாறு ஒரு பக்கமாக கர்த்தருடைய ஆசிகளை கூறி வழி அனுப்பும்படியாய் நின்று
கொண்டிருந்தேன்.
நான் அப்படி செய்த பிறகு என்னுடைய கூட்டத்தார்கள் உள்ளே வந்தார்கள். அவருடைய கூட்டத்தார்கள் உள்ளே இருந்த மட்டில் என்னுடைய கூட்டத்தாரை உள்ளே அனுமதிக்கவில்லை.
என்னுடைய
கூட்டத்தார்கள் சக்கல நாற்காலிகளிலும் சுமந்து கொண்டு வருபவர்களும் சிந்தை கோளாறு உள்ளவர்களும் இப்படிப்பட்டவர்களுமாயிருந்தார்கள்.
See the difference? That's it.
வித்தியாசத்தை பார்த்தீர்களா? அதுதான் காரியம்.
That's the thing I'm talking about. See? It's something different.
அதை குறித்து தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், புரிகின்றதா? அது ஏதோ வித்தியாசமான காரியம்.
When by scientific knowledge you can make an understanding gospel.
விஞ்ஞான அறிவின் மூலமாக உன்னால் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய சுவிசேஷத்தை உருவாக்க முடியும்.
He that believeth on Jesus Christ shall not be condemned. See? But these signs shall follow them that believe.
இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பில்லை. பாருங்கள், ஆனால் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும்.
See, he fails to put that in there. See?
பாருங்கள், இவைகளை அவருடைய சுவிசேஷத்தில் வைக்க மாட்டான்.
She believed on Jesus Christ. She saved. If these signs follow the believer.
அவள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருந்தால் இந்த அடையாளங்கள் அவளை பின்தொடருமானால் அவள்
ரட்சிக்கப்பட்டாள்.
என் வசனத்தை கேட்கிறவன் அது ஏதோ காரியமல்ல, காதுகள் கேட்கின்றது அல்ல, ஆனால் அதை புரிந்து கொள்ளுதலாகும். யார் வேண்டுமானாலும் அதை கேட்கலாம். ஒரு விபச்சாரியும் கூட அதை காதால் கேட்டுவிட்டு பின்னர் விபச்சாரியாகவே இருக்கலாம்.
புரிகின்றதா?
ஒரு குடியன் அதை காதால் கேட்கலாம், ஒரு பொய்யன் அதை காதால் கேட்டு பொய்யனாகவே இருக்கலாம்.
But he that understandeth my word and believeth on him that sent me has everlasting life.
ஆனால் என் வார்த்தைகளை புரிந்து கொண்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
There you are. See, and no man can do that except God foreordaining.
அங்கே தான் காரியம். பாருங்கள், தேவனால் முன் குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்ய முடியாது.
Jesus said, no man can come to me except my Father draws him, and all the Father's given me will come to me. Amen.
இயேசு சொன்னார், என் பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் என்று. ஆமென்.
It's all the sovereign foreknowledge of God.
இவை யாவும் அவருடைய மகத்தான ஆளுகைக்குள்ளும் தேவனுடைய முன்னறிவிலும் இருக்கிறது.
He lives alone and nobody tells him what to do.
அவர் தனித்து வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
Now, by unbelief, and though taking all the word of God has brought a seed of unbelief.
தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசியாத காரணத்தால் ஒரு அவிசுவாசத்தின்
unholy, sinful hatred and eternal death is in this sinful intellectual church age.
பாவமின்மையின் பாவத்தின் வெறுப்பின் வித்தை கொண்டு வந்தது. பாவம் நிறைந்த இந்த அறிவு பெருத்த சபை காலத்திற்குள் நித்திய மரணமானது இருக்கின்றது.
Now you got it?
இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா?
And this day that when the whole world is religious.
இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் முழு உலகமும் பக்தியில் இருக்கிறது.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
The whole world is religious.
முழு உலகமும் பக்தியாக இருக்கிறது.
And in this religious age, big churches on every corner.
ஒவ்வொரு மூலையிலும் பெரிய பெரிய ஆலயங்கள் கொண்டது இந்த பக்தியான காலம்.
Everything, the whole thing winds up in Satan being worshipped.
இந்த காரியங்கள் யாவும் சாத்தானை ஆராதிப்பதில் முடிவடைகிறது.
Here it is right here in the Bible. Amen. That's right.
இதோ அது சரியாக இங்கே வேதத்தில் இருக்கிறது. அது சரி.
And in this intellectual theological seminaries that's brought out an intellectual person that's been trained how to speak, what to do, how to make their emotions.
மனித ஞானத்தினால் இந்த வேதாகம கல்லூரிகள் நன்றாக பேசவும் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி உணர்ச்சிகளை எழுப்ப வேண்டும் என்றும் பயிற்சி வித்து.
And everything like psychology, 3 and 4 years to know how to deal with a man's mind.
சகலமும் மனோதத்துவ ரீதியில் மனிதர்களின் சிந்தையுடன் எப்படி செயல்பட வேண்டும் என்று பயிற்சி அளித்து ஒரு அறிவு படைத்த ஒருவனை கொண்டு வந்தது.
See, it's the spirit of God is not something that you is schooled into you.
Amen.
It's something that's predestinated into you by the hand of Almighty God.
பாருங்கள், தேவனுடைய ஆவி என்பது ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றல்ல. அது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தால் உனக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டதுமான ஒன்றாயிருக்கிறது.
Your experiences cannot be schooled or taught into you. It's predestinated by God's hand and God's foreknowledge into you. That's right.
உன்னுடைய அனுபவமானது கற்றுக் கொடுக்கக்கூடியதும் போதிக்கக்கூடியதும் ஒன்றல்ல. அது தேவனுடைய கரத்தினால் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய முன்னறிவினால் உனக்குள் வைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது சரி.
Now, it brought forth this great Eden that they now live in, a church world's Eden.
இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த மகத்தான ஏதேனை, சப உலகின் ஏதேனை அவன் கொண்டு வந்தான்.
They're all uniting together now at the great ecumenical council and go to have the world church.
அவர்கள் யாவரும் அந்த உலக சபை ஆலோசனை சங்கத்தில் இணைந்து உலக சபையை உருவாக்கப் போகிறார்கள்.
All coming under one head where Satan will be thrown just exactly.
இவைகள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் வருகின்றது. அங்கேதான் சரியாக சாத்தான் சிங்காசனத்தில் அமரப் போகிறான்.
And the last call is going out to catch the bride before she gets into that.
அவள் அதற்குள்ளாக போவதற்கு முன்பாகவே மனவாட்டியை பிடிக்கத்தக்கதான கடைசி அழைப்பு போய்கொண்டிருக்கிறது.
For once in that she's tucked the mark of the beast and doomed.
ஒரு முறை அதற்குள் செல்வோம் என்றால் போதும், அவள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டு ஆக்கணிக்குள்ளாகிறாள்.
She'll never come out of it.
அதனின்று அவளால் வெளியேற முடியாது.
That's where he said, come out from among them, my people, before he goes into him. See?
அக்காரணத்தை நிமித்தமாகத்தான் அவளுக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்கிறேன். புரிகின்றதா?
Come out from among and be separated.
அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்து வேறு பிரிந்திருங்கள் என்று சொல்லுகிறேன்.
Now, hatred and death and eternal separation from God in this Eden.
இப்பொழுது இந்த ஏதேனில் வெறுப்பு மரணம் தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவினை.
Lust, filth, perversion. How? By sowing the wrong seed.
நிச்சய அருவருப்பு முறைகேடுகள் இருக்கின்றது. எவ்விதம்? தவறான வித்து விதைத்ததினால்.
Reminds me of the vision I've seen before I ever met the Pentecostal people of that man going around the world in white.
வெண்டேகோச்சி சகோதரனை நான் சந்திப்பதற்கு முன்பாக நான் கண்ட தரிசனம் நினைவிற்கு வருகிறது. அந்த தரிசனத்தில் ஒரு வெண்முடை தரித்தவன் உலகத்தை சுற்றி விதை விதைத்து வருகிறானே, அந்த தரிசனம்.
You've heard me tell it many times.
நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன்.
One coming behind him sowing seeds of discord.
அவனுக்கு பின்னாக இன்னொருவன் வந்து முரண்பாட்டான வித்து விதைத்துக் கொண்டு வந்தான்.
But he won it fairly in Eve in the Garden of Eden by the lust of Eve for sin. The lust for Eve of sin.
ஆனால் அதை ஏறத்தாழ ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடத்திலேயே வெற்றி சிறந்தான். ஏவாளுக்கு பாவத்தின் பெயரில் உள்ள இச்சையின் விளைவாக அப்படி நேர்ந்தது.
Then if Eve lusted for knowledge, it was sin.
ஏவாள் அறிவை இச்சித்தது, அப்பொழுது பாவமாயிருந்தது.
And when we lust for knowledge, want a PhD, LLD, it's sin to do so.
இப்பொழுது நாம் அறிவை PhD, LLD பட்டம் பெற வேண்டும் என்று விரும்பும் போது, இச்சிக்கும் போது அப்படி செய்வது பாவமாயிருக்கிறது.
That's strong statements, but that's the truth.
நான் சொல்வது ஒரு கால் கடுமையா இருக்கலாம், ஆனால் அது உண்மை.
Amen. How strong it is still the truth.
அது எவ்வளவுதான் கடுமையா இருந்தாலும் சரி, அது இன்னமும் உண்மையா இருக்கிறது. பாருங்கள்,
the lust for knowledge, understanding,
அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் இச்சிப்பது.
The thing of it is today we don't try to establish the word of God in the people's hearts.
Amen.
We're trying to establish ourselves.
அதன் காரியம் என்னவென்றால், இந்நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களின் இருதயத்தில் நிலைநிறுத்த முயற்சிப்பதில்லை, நம்மை நாம் நிலைநிறுத்தவே பிரயாசிக்கிறோம்.
Churches are trying to establish the doctrine of the church in a person's heart.
சபைகள் அவர்களின் சபை கோட்பாட்டை ஜனங்களின் இருதயங்களில் நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள்.
We are commanded to establish the word of God.
நாமோ தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்த கட்டளையிடப்பட்டிருக்கிறோம்.
Paul said, I didn't come to you with enticing words of man, that your faith might rest upon the knowledge of man.
பவுல் இவ்விதமாக கூறியுள்ளார், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் நிற்கும்படிக்கு மனுஷனுடைய நயவசனிப்பான வார்த்தைகளோடு வரவில்லை.
But I come to you in power and manifestations of the Holy Ghost, that your faith might rest in God.
ஆனால் நான் உங்களிடத்தில் வல்லமையோடு வருகிறேன், உங்களுடைய விசுவாசம் தேவனில் நிலைக்கும்படியாய் பரிசுத்தாவியின் கிரியைகளோடு வருகிறேன் என்றார்.
Man must establish yourself.
அங்கேதான் விஷயம். மனுஷர் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள விரும்புகிறார்கள்.
We find it amongst that God do something for a person, send him out, you find every man trying to impersonate it.
தேவன் ஒரு மனிதனுக்கு எதையாவது செய்து அவனை வெளியே அனுப்பட்டும், உடனே எல்லாரும் அவனை போலவே செய்ய முயற்சிக்கின்றதை நீங்கள் காணலாம்.
See, they're trying to establish themselves.
புரிகின்றதா? அவர்கள் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள்.
Every man, I did this, me, my denomination, me, this. Establish themselves.
That's right.
ஒவ்வொரு மனிதனும் நான் இதை செய்தேன், நான் என்னுடைய ஸ்தாபனம் இதை நான் என்று தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள்.
What are we preaching about, ourselves or the kingdom of God?
நாம் எதை குறித்து பிரசங்கிக்கிறோம், நம்மை குறித்தா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தா?
Establish the word of God.
தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்துங்கள்.
Take out the unbelief and establish the kingdom of God in a man's heart.
அவிசுவாசத்தை வெளியே எடுத்து போட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிலைநிறுத்துங்கள்.
And the kingdom of God cannot be established in a man's heart unless God made that man thus.
தேவன் ஒரு மனிதனை அதற்கென்று கொண்டிருந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நிலைநிறுத்த முடியாது.
He cannot be established in a... And remember, the deceitful part, that man think that it's right.
அவனை நிலைநிறுத்த முடியாது நினைவிருக்கட்டும், வஞ்சிக்கத்தக்கதான பகுதி மனிதன் அதைதான் சரியானது என்கிறான்.
There is a way that seemeth right unto a man. Every intellectual being seems right.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. கல்வி அறிவு படைத்த ஒவ்வொருவனுக்கும் செம்மையாய் தோன்றுகிறது.
As I told you a few Sundays ago, when I stood by my dying baby and Satan standing there and said,
சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பாக நான் சொன்னது போன்று என்னுடைய மறித்துக் கொண்டிருக்கும் குழந்தையின் பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் போது சாத்தான் அங்கே நின்று கொண்டு இவ்விடமாய்
கூறினான்,
அதோ உன்னுடைய தகப்பனார் அங்கே இருக்கிறார், அன்றொரு இரவில் உன் கரத்தில் இருக்கும் போதே மறித்து போனார்.
There's your wife laying down there in the morgue. And here's your baby going.
அதோ உன் மனைவி சபைக்கிடங்கில் இருக்கிறார், இதோ உன் குழந்தை மறிக்க போகின்றது.
And you asked him to answer you and he pulled a shade down over you.
அவர் உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கின்றாய், அவர் உனக்கு முன்பாக ஒரு திரையை போட்டு விட்டார்.
இன்னமும்
அவர் ஒரு நல்ல தேவன், அவர் ஒரு சுகம் அளிப்பவர் என்று நீ இன்னமும் சொல்லுகின்றாய்.
And you who are standing for what you said was right, you're wrong.
நீ சொல்வதெல்லாம் சரியானது என்பதற்காக நீ நிற்கின்றாய், நீ நினைப்பது தவறு என்றான்.
Oh, every reason, every mental faculty had to agree that it was right. And he was right. That much.
எல்லா விவாதமும் எல்லா மனித சிந்தனைகளும் அவன் சொல்வது சரி என்று ஒப்புக்கொள்கிறது. அவன் சொல்வது அந்த அளவிற்கு சரியாக இருக்கின்றது.
So was he right when he told Eve, your eyes will be opened and you'll know right from wrong.
இந்த விதமாகத்தான் அவன் ஏவாளுடன் பேசும்போதும் சரியாய் காணப்பட்டான். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வாய்.
And you'll be as gods that way, knowing right from wrong, because God didn't let them see themselves yet as they were naked.
ஆண்டவரமாய் தான் நீ தேவர்களைப் போன்று இருப்பாய். தவறானதிலிருந்து சரியானதை அறிந்து கொள்ளுதல், ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே காணும்படியாய் தேவன் அனுமதிக்கவில்லை. அதாவது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொள்ளுதலே.
So they know they were no right from wrong, and he was right.
ஆகவே தவறிலிருந்து சரியானதை அறிந்து கொள்வோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவன் சொன்னது சரிதான்.
But you see, it was contrary to the word of God.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்றது.
So does ministers in seminaries learning man-made theology.
அதே விதமாகத்தான் வேதாகம பள்ளியில் மனிதனால் ஆக்கப்பட்ட வேத தத்துவத்தில் பயிற்சி பெறும் ஊழியர்களும் செய்கின்றனர்.
It may seem right. It may be a good understanding of a thing, but it's wrong.
அது ஒரு கால் சரியாய் காணப்படலாம், ஒரு கால் அந்த காரியத்தை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கலாம், ஆனால் அது தவறானது.
We don't have to understand it. We believe it because God said it so, and that settles it for us.
நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்றால் தேவன் நம்மிடமாய் கூறியுள்ளார், அது அந்த காரியத்தை என்றைக்கும் தீர்த்தது. முழு காரியத்தையும் அந்த விதமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம்.
Oh, how Eve lusted to have a PhD. How she lusted to be smarter in what she was.
ஓ, ஏவாள் ஒரு PhD பட்டம் வாங்க எவ்வளவா இச்சித்தாள். அவள் இருக்கின்றதை காட்டிலும் இன்னும் அதிக சாமர்த்தியமாய் ஆவதற்கு எவ்வளவா இச்சித்தாள்.
Notice how much alike man and his wife, and notice man and wife both naked in the Garden of Eden, God's Eden.
கவனியுங்கள், மனிதனும் அவருடைய மனைவியும் எவ்வளவாய் ஒன்றாய் இருந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய ஏதேனிலே மனிதனும் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாய்
இருந்தனர்.
இப்பொழுது நான் முடிக்க போகின்றேன், இன்னும் சில நிமிஷங்கள் மாத்திரமே உங்களை காக்க வைக்க
போகிறேன்.
இப்பொழுது கவனியுங்கள், முடிக்கின்ற தருவாயில் இதை ஒப்பிட்டு பார்.
How much alike that man and his wife both in God's Eden without one stitch of clothes on them and knew it not.
ஒரு துண்டு துணி கூட தங்கள் மேல் இல்லாமல் தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் மனிதனும் அவன் மனைவியும் எவ்வளவாய் ஒன்றாய் இருந்தார்கள், ஆனாலும் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள்.
For why didn't they know it?
ஏன் அவர்களால் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிய முடியாமற் போனது?
For they were veiled to their senses of nakedness by the holy veil of the Holy Spirit.
ஏனென்றால் அவர்களுடைய நிர்வாகத்தின் புலன்களுக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்த திரையால் திரையிடப்பட்டிருந்தார்கள்.
They could look right at each other and they didn't know that they were naked.
அவர்களால் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள்.
They were veiled with the Holy Spirit of holiness.
Amen.
They were veiled.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தம் என்னும் திரையினால் திரையிடப்பட்டிருந்தார்கள். அவர்கள் திரையிடப்பட்டிருந்தார்கள்.
God's veil yet today can look and not lust.
Amen.
They turn their heads.
இன்றைக்கும் கூட தேவனுடைய திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், ஆனால் இச்சிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தலைகளை திருப்பிக் கொள்வார்கள்.
It's a holy veil. Holy veil.
அது பரிசுத்த திரை. புரிகின்றதா? பரிசுத்த திரை.
God had their eyes. They were both. One was man and the other was woman.
தேவன் அவர்களுடைய கண்களை உடையவராய் இருக்கிறார். அவர்கள் இருவராய் இருந்தனர். ஒன்று மனிதனும் இன்னொன்று மனுஷியுமாய் இருந்தார்கள்.
And they did not know they were naked because the holiness of God kept their eyes veiled.
தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தம் அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டிருந்தது.
Notice, God hid their conscience from sin by the holy veil.
கவனியுங்கள், தேவன் அவர்களுடைய பாவ உணர்வை பரிசுத்த திரையின் மூலமாக மறைத்திருந்தார். அதை குறித்து பேச இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் நலமாயிருக்கும்.
Once purged, Hebrews, the worshipper once purged has no more conscience of sin.
இங்க பாருங்கள், ஏனென்றால் அவன் தொழுது கொள்ளுகிறவன் ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டால் அவனுக்கு பாவத்தின் பேரில் வாஞ்சி இருக்காது.
Sin is passed from him.
பாவமானது அவனிடத்திலிருந்து நீக்கப்பட்டாயிற்று.
I heard Brother Neville say this morning, someone might have been asking him, why did not preach on the Holy Ghost?
யாரோ சகோதரர் நெவிலிடம் இவ்வாறு கேட்டிருக்கலாம், ஏனென்றால் அவர் இக்காலையில் நான் பரிசுத்த ஆவியை குறித்து ஏன் பிரசங்கிக்கவில்லை என்று கூற கேட்டேன். நான் ஏன் இதை செய்யவில்லை? அதற்கு இதுதான் பதில். பரிசுத்த ஆவி என்பது உனக்குள் இருக்கும் கிரியையாகும். அது ஒரு ஜீவனாயிருக்கிறது. ஒரு உணர்ச்சி வசப்படுதல் அல்ல, ஏதோ மாமிச பிரகாரமாக காணப்படும் ஒரு அத்தாட்சி அல்ல.
Jesus Christ, the word of God established in your heart to quicken every word of this age. Right?
ஆனால் அது இயேசு கிறிஸ்து ஆகிய ஒரு நபர் இந்த காலத்துக்குரிய ஒவ்வொரு வார்த்தையையும் உயிர்ப்பிக்க உன்னுடைய இருதயத்தில் நிலைநாட்டப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. சரியா?
What's the Holy Ghost in action? Not so much in demonstrations, but in action. What it does according to the word.
பரிசுத்த ஆவியை கிரியையில் கவனியுங்கள். அதிகமான வெளிப்படையான செயல்களில் அல்ல, ஆனால் வார்த்தையின்படியாய் அது கிரியை செய்வதாகும்.
Notice now the Holy Spirit of God's holy word had a man and woman naked and didn't know it.
கவனியுங்கள், தேவனுடைய பரிசுத்த வார்த்தையினுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நிர்வாணமாக வைத்து அதை அவர்கள் அறிந்திராதபடி செய்தது.
How beautiful. Life of the word, the seed, the word.
எவ்வளவு அழகாக இருக்கின்றது வார்த்தையினுடைய ஜீவன், வித்து, வார்த்தை.
God said there is a tree in the midst of the garden, the woman.
தேவன் சொன்னார் அங்கே தோட்டத்தின் மத்தியிலே ஒரு விருட்சம் இருக்கிறது, ஸ்திரீயானவள்.
And in the midst of the garden is this tree.
தோட்டத்தின் மத்தியிலே அந்த விருட்சம் இருந்தது.
Don't even touch it. For the day you eat thereof, that day you die.
அதை நீ தொடக்கூட செய்யாதே, ஏனென்றால் நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று.
They were wholly veiled from it. Didn't know nothing about it. Dared to touch it.
அவர்கள் அதனின்றி பரிசுத்த திரையிடப்பட்டிருந்தனர். அதை குறித்து ஒன்றும் அறியாதிருந்தார்கள். அதை தொடுவதற்கு பயந்தார்கள்.
They were wholly veiled.
அவர்கள் பரிசுத்த திரையால் மறைக்கப்பட்டிருந்தார்கள்.
They were safe in God's pavilion.
அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் பாதுகாவலாய் இருந்தார்கள்.
They were alive. Amen. They had no death around them. Hallelujah.
அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். அவர்களை சுற்றிலும் மரணம் இல்லாதிருந்தது. Hallelujah.
They had perfect love one for the other, perfect life. forever.
அவர்கள் ஒருவருக்கொருவர் பேரில் பரிபூர்ண அன்பை உடையவர்களாய் இருந்தார்கள். என்றென்றைக்குமாய் பரிபூர்ண ஜீவனை உடையவர்களாய் இருந்தார்கள்.
They had perfect love, perfect understanding of the love of God.
அவர்களிடம் பரிபூர்ண அன்பு, தேவனுடைய அன்பின் பரிபூர்ண புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாய் இருந்தார்கள்.
They had God's word and kept it.
அவர்களிடம் தேவனுடைய வார்த்தை இருந்தது, அதை காத்துக் கொண்டனர்.
And they were alive and safe in God's Eden. With no death at all around.
அவர்கள் ஜீவனுடனும் தங்களை சுற்றிலும் மரணம் இல்லாமலும் தேவனுடைய ஏதேனிலே பாதுகாவலாய் இருந்தார்கள்.
Then Satan got Eve to listen to his gospel of theology.
வேத தத்துவமாகிய அவனுடைய சுவிசேஷத்திற்கு ஏவாளை செவி கொடுக்கும்படி செய்தான்.
The gospel of knowledge, higher schooling, higher ethics, better civilization, higher education and so forth.
அறிவின் சுவிசேஷம், உயர்ந்த பள்ளி, உயர்ந்த நெறிமுறைகள், மேலான நாகரீகம், உயர்ந்த கல்வி போன்றவைகள்.
Then when he got the her to stop and listen to him a minute.
பின்னர் அவளை ஒரு நிமிடம் நிற்கும்படியாய் செய்து அவன் கூறுவதை கேட்கும்படியாய் செய்தான்.
To his reasonings which we are commanded to cast down. When he got her to listen to it.
அவருடைய விவாதத்திற்கு அதை தூக்கி எறியும்படியாய் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது.
Now look here, the church is so and so, it's been established for so long.
இப்பொழுது இங்கே பாருங்கள், சபை என்பது இன்னினதுதான், அதிக காலமாக அது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தேசத்தில் உள்ள மிக பழைய சபைகளில் நமது ஒன்றாகும். இந்த பட்டணத்தின் மேயர் அங்குதான் போகிறார்.
I don't care what it is. See? If it's against God's word, be against it.
அது என்னவாயிருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. புரிகின்றதா? அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராயுள்ளது என்றால் அதை எதிர்த்து நில்.
Anything that's against the word is your enemy.
அது உன்னுடைய எதிராளி. வார்த்தைக்கு எதிராக இருக்கின்ற எதுவும் உனக்கு எதிராளி.
Everything that's for the word is your brother. Is a part of you.
வார்த்தையின் சார்பில் உள்ள எல்லா காரியமும் உன்னுடைய சகோதரனாய் இருக்கிறது. அவன் உன்னில் ஒரு பகுதியாய் இருக்கிறான்.
Notice, she pulled off the holy veil to see what sex really was.
கவனியுங்கள், உண்மையிலேயே இனச்சேர்க்கை என்னவென்று அறிய அவள் பரிசுத்த திரையை
நீக்கிவிட்டாள்.
அதை ஒத்து பாருங்கள், இச்சையானது உண்மையாகவே என்ன செய்யும்
என்று.
அவளுடைய கண்களில் இருந்த அந்த திரையை பிடுங்கி எறிந்தாள்.
She wanted knowledge to know what it was all about.
அவளுடைய கண்களுக்கு மேலாக தேவன் அந்த பரிசுத்த திரையை வைத்திருந்தார். அதெல்லாம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவளுக்கு அவசியமாயிருந்தது.
So she pulled the veil off to see what it was all about.
ஆகவே அவள் அதெல்லாமும் என்னவென்று காணும்படியாக அந்த திரையை நீக்கி போட்டாள்.
She listened to the devil and notice what a place it put her in.
அவள் பிசாசிற்கு செவி கொடுத்தாள். கவனியுங்கள், அவளை எந்த ஸ்தானத்திலே அது வைத்ததென்று.
They have done the same in each age thereafter. Always taking the intellectual side.
ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் அதையே செய்தார்கள். எப்பொழுதும் மனித அறிவின் பக்கமாய் சார்ந்திருந்தனர்.
And has now built a kingdom of Satan, knowledge, his seed that he sowed.
இப்பொழுதோ மனித அறிவினாலான ஒரு சாத்தானின் ராஜ்யம் கட்டப்பட்டுள்ளது. அவன் விதைத்ததானே அவனுடைய விதை அதுதான்.
And has took the world to be an Eden of death.
அவன் உலகத்தை ஒரு மரண ஏதேனுக்குள் கொண்டு சென்றான்.
Now notice. Now look at Revelation 3, the Laodicean church age. You think it in your mind.
இப்பொழுது வெளிப்படுத்தல் மூன்றை கவனியுங்கள். லவோதிக்கேயாவின் சபை காலத்தை கவனியுங்கள். அது உங்களுடைய சிந்தையில் இருக்கிறது நினைக்கிறீர்களா? இப்பொழுது கவனியுங்கள்.
She Eve is Satan's queen.
ஏவாளாகிய அவள் சாத்தானின் ராணியாயிருந்தாள்.
See, Satan, the serpent, got to Eve before Adam got to her. See? That's right.
புரிகின்றதா? சாத்தானாகிய இந்த சர்ப்பம் ஆதாம் அவளை அடையும் முன்னர் அவன் அவளை அடைந்தான். பாருங்கள், அது உண்மை.
So he beguiled her. See, so Satan, the serpent, was the husband of Eve before Adam ever knew. See? He beguiled her.
ஆகவே அவன் அவளை வஞ்சித்தான். ஆக சாத்தானாகிய அந்த சர்ப்பம் ஆதாம் அவளை அறியும் முன்னே அவனுடைய புருஷனாய் இருந்தது. பாருங்கள், அவன் அவளை வஞ்சித்து போட்டான்.
The Bible said he did. And she knows she was naked then.
அவன் செய்தான் என்று வேதம் கூறுகின்றது. அதன் பிறகுதான் நிர்வாணியாய் இருக்கிறதை அவள் அறிந்தாள். புரிகின்றதா?
Now, look at the latest in church age. She, Eve, is sitting as Satan's queen.
இப்பொழுது லவோதிக்கேய சபையின் காலத்தை நோக்குங்கள். ஏவாளாகி அவள் சாத்தானின் ராணியாக வீற்றிருக்கின்றாள்.
She's rich in worldly goods, blind, naked again, and don't know it. Just like it was in God's Eden.
உலக காரியங்களிலும் ஐஸ்வர்யமுள்ளவளாயும் குருடாயும் நிர்வாணமாயும் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாள். சரியாக தேவனின் ஏதேனில் இருந்தது போலவே.
But now, not because the holy veil is over her face, but the lust veil.
ஆனால் இப்பொழுது பரிசுத்த திரையானது அவள் மேல் இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் ஈச்சையின் திரை அவள் மேல் இருக்கிறது.
That she took off God's holy veil and put on a veil of knowledge for lust.
தேவனுடைய பரிசுத்த திரையை அவள் நீக்கிவிட்டு ஈச்சிப்பதற்காக மனித அறிவின் திரையை போட்டுக் கொண்டாள்.
And now she has a lust veil that she is blind to it being sin.
இப்பொழுதோ அவளுக்கு ஒரு ஈச்சையின் திரை இருக்கிறது. அது அவள் பாவமாய் இருக்கிறதை காணக்கூடாதபடி செய்கிறது.
She's naked on the street and don't know it.
அவள் வீதியிலே நிர்வாணமாய் தெரிகிறாள், ஆனால் அதை அறியாதிருக்கிறாள்.
She's a prostitute on the street.
அவள் வீதியிலே ஒரு விபச்சாரியாயிருக்கிறாள்.
Women with these shorts on in God's sight is a prostitute and don't know it.
இந்த அரைக்கால் சட்டையை அணிந்திருக்கின்ற பெண்கள் தேவனுடைய பார்வையில் விபச்சாரிகளாய் இருக்கிறார்கள், ஆனால் அதை அறியாது இருக்கிறார்கள்.
Notice, take our women. Now, if you want to see what condition the church is in, watch the way women are acting.
கவனியுங்கள், நமது பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது சபையானது எந்த நிலையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? பெண்கள் நடந்து கொள்கிற விதத்தை பாருங்கள்.
She always represents the church.
அவள் எப்பொழுதும் சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறாள்.
In Satan's Eden of sin and unbelief, a religious perversion, perverted kingdom.
அவிசுவாசமும் பாவமுமான சாத்தானின் ஏதேனில் ஒரு மார்க்க சம்பந்தமான புரட்டல், நெறி தவறிய ராஜ்யம்.
Instead of taking God's word, they took the intellectual learning of man.
தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக மனிதன் அறிவினாலான உபதேசங்களை எடுத்துக்கொண்டனர்.
Instead of taking the church, they took the organization.
சபையை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டார்கள்.
And they're bringing it to one great head.
அவர்கள் அதை ஒரு பெரிய தலைமையின் கீழ் கொண்டு வருகிறார்கள்.
Now notice, perverted from innocence, don't miss this now.
இப்பொழுது கவனியுங்கள், அறியாமையில் இருந்து தலைகீழ் ஆக்கப்பட்டனர். இதை இப்பொழுது தவறவிட வேண்டாம்.
The church has been with this lust veil on.
சபையானது இந்த இச்சையின் திரையை தான் அழிந்தவளாயிருக்கிறாள்.
Notice what it's done to her.
அது அவளுக்கு என்ன செய்தது என்பதை கவனியுங்கள்.
It's perverted her from innocence to knowledge.
அறியாமையிலிருந்து அவளை அறிவுக்குள்ளாக அது புரட்டி போட்டது. புரிகின்றதா?
The holy veil, she was innocent. With the lust veil, she's knowledge.
பரிசுத்த திரையில் அவள் அறியாமையில் இருந்தாள், ஆனால் இச்சையின் திரையில் அறிவுள்ளவளானாள். அது இன்பமாய் இருக்கிறது என்று அறிந்திருந்தால் அது என்ன செய்யும் என்றும் அவள் அறிந்திருந்தாள். பாருங்கள், அது ஒரு கனி, இச்சிக்கப்படத்தக்கது ஒரு விருட்சம், ஒருவன் புத்தியை தெளிவிக்க பண்ணும். புரிகின்றதா?
She is perverted from innocence to knowledge, from holiness to filth and lust, and from life to death.
அவள் அறியாமையிலிருந்து அறிவுக்குள்ளாக புரட்டப்பட்டாள், பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்திற்கும் இச்சைக்கும் புரட்டப்பட்டாள், ஜீவனிலிருந்து மரணத்திற்கு புரட்டப்பட்டாள்.
This kingdom has to die. This kingdom shall die.
இந்த ராஜ்யம் மரிக்கத்தான் வேண்டும். இந்த ராஜ்யம் மரித்து போகும்.
The God of heaven will destroy it from the face of the earth.
பரலோகத்தின் தேவன் தாமே அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவார்.
Notice, in this perversion, it's become from a man to a woman, and from a woman to a man, and don't know it.
கவனியுங்கள், இந்த புரட்டலில் மனிதனிலிருந்து ஸ்திரீயாகவும் ஸ்திரீயிலிருந்து மனிதனாகவும் ஆனார்கள், ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள்.
a very good product of Satan's Eden if you watch the streets today at our modern people.
ஒரு அருமையான நல்ல சாத்தானின் ஏதேனின் சரக்கு இன்றைய வீதியில் செல்லும் நம்முடைய நவீன ஜனங்களில் கவனிப்பீர்களா?
Notice, it was Eve that Satan used to make Adam sin by her power of lust.
கவனியுங்கள், அவளுடைய இச்சையின் சக்தியினால் ஆதாமை பாவத்தில் விழும்படியாய் செய்ய சாத்தான் ஏவாளை உபயோகப்படுத்தினான்.
Now, the same, doing the same thing today.
இப்பொழுதும் அதேதான், இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்கிறான்.
Bobbed hair, painted face, sexually dressed.
கவனியுங்கள், தலைமயிரை கத்தரித்துக் கொள்ளுதல், வர்ணம் தீட்டின முகம், இச்சிக்கத்தக்கதான ஆடை, புரிகின்றதா?
She does that. And don't know that every one of those things is contrary to the word of God.
அவள் அவைகளை செய்கிறாள். ஆனால் அவள் செய்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கிறது என்பதை அறியாதவளாய் இருக்கிறாள்.
To cut her hair makes her a dishonorable woman, a prostitute.
அவளுடைய தலைமயிரை வெட்டிக்கொள்ளுதல் அவளை ஒரு கலவீரமான ஸ்திரீயாக, ஒரு விபச்சாரியாக ஆக்குகிறது.
To wear shorts puts her disgracefully.
அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுதல் அவளை கலவீனத்திற்குள் ஆக்குகிறது.
But sexy dresses on her makes her a prostitute. And she don't know it.
இச்சை உண்டு பண்ணத்தக்க ஆடைகளை அணிந்து கொள்ளுதல் அவளை ஒரு விபச்சாரியாக ஆக்குகிறது. ஆனால் அவள் அதை அறியாதவளாய் இருக்கிறாள்.
Not because of the holiness of God, because of lust of Satan.
தேவனுடைய பரிசுத்தத்தின் காரணமாய் அப்படி செய்யவில்லை, சாத்தானின் இச்சையின் காரணமாக அப்படி செய்கிறாள்.
She causes her Adam to lust for her.
அவளுடைய ஆதாம் அவளை இச்சிக்கும்படியாய் அவள் நடந்து
கொண்டாள்.
தேவன் அவளுக்கு உடுத்தியிருந்த ஆடையை அவள் ஏதெனிலே கழற்றி போட்டாள். இந்த வராந்திரத்தின் ஊடாக உள்ள அவளுடைய யாத்திரையில் அவள் கழற்றி
எறிந்தாள். தேவன்
அவளை தோளால் முழுவதுமாய் சுற்றி இருந்தால் அவள் அதை கழற்றி
எறிந்தாள்.
அவள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க துவங்கினால் இப்பொழுது அவள் மீண்டும் துவங்கிய நிலைக்கே
சென்று விட்டாள்.
இப்பொழுது அவளுடைய உள்ளாடைகளை ஆதாம் உடுத்தும்படியாய் அவள் அவனை கொண்டு வந்து விட்டாள்.
A man put on them little old sissy looking shorts. Amen. You get out here, I don't Hello. Think there's much man to him.
ஒரு மனிதன் பெண்மைக்குரியதான சிறிய கால்சட்டைகளை அணிந்து கொண்டு வெளியே வருகிறான். அவனிடத்தில் அதிக ஆண் தத்துவம் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
He is the biggest sissy I know of.
Amen.
எனக்கு தெரிந்த மட்டில் அவனை விட பெண்மை பெற்றவன் வேறு இல்லை.
See, she's got her perverted Adam to act like she. See? Wearing her underneath post.
பாருங்கள், தலைகீழாக மாற்றப்பட்ட ஆதாம் அவளை போல நடந்து கொள்ளும்படியா செய்தான், புரிகின்றதா? அவளுடைய உள்ளாடைகளை அணிந்து கொள்ளும்படியா
செய்தாள்.
அவளுடைய உள் கால் சட்டையை தவிர மற்ற எல்லா ஆடைகளையும் அவள் களைந்த பொழுது அவளால் அக்கறையில் என்ன செய்யக்கூடும் என்பதை அவள் கண்டாள்.
That's the shorts. Of course, that's a woman's underneath clothes.
அது அந்த அரைக்கால் சட்டையே. அதுதான் ஒரு பெண்ணின் உள்ளாடையாகும்.
And here her Adam is wearing them.
இங்கே அவளுடைய ஆதாம் இப்பொழுது அணிந்து கொண்டிருக்கிறான்.
Which according to God's original word is an abomination for a woman to put on a garment that pertains to a man.
அது தேவனுடைய வார்த்தையின்படி புருஷருடைய உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது ஒரு அருவருப்பாய் இருக்கிறது.
And a man to put on a garment that pertains to a woman. From the original word.
ஸ்திரீயினுடைய உடைகளை புருஷர்கள் தரிப்பது அருவருப்பாய் இருக்கிறது. மூல வார்த்தையிலிருந்து
சொல்லுகிறேன்.
அதை சற்று சிந்தியுங்கள்.
Now he now wears her bangs also.
இப்பொழுது அவளுடைய தலைமையில் சுருளை வைக்கும் சாதனங்களை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான்.
He combs them down, puts a curler in them.
அவன் அதனை கீழாக வாரி அதனை சுருட்டி விடுகிறான்.
Some of the most sickly sights I've ever seen in my life is some of those kids out here today with their bangs combed down like this.
என்னுடைய ஜீவிதிலேயே நான் கண்டிராத வேதனையான காரியங்களை காணுகிறேன். சில சிறு பையன்கள் பெண் பிள்ளைகள் போன்று தலை வாரப்பட்டு சுருள் சாதனங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள்.
And colored bleached hair with some kind of a peroxide something and bleached hair and rolling it in curlers making bangs.
ரசாயன பொருட்களை உபயோகித்து தலைமையின் நிறத்தை மாற்றி மயிரை சுருட்டி விட்டு தொங்க விடுகிறார்கள்.
You big sissy.
Amen.
நீ ஒரு பெரிய பெண்மையன்.
That's a horrible thing to say from a pulpit, but judgment begins at the house of God.
ஒரு பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டே அதை சொல்வதென்றால் அது பயங்கரமான காரியம். ஆனால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது.
You don't even know where you're a man or woman.
நீ ஒரு ஆணா அல்லது பெண்ணா என்று கூட உனக்கு தெரியவில்லை.
And I understand that our United States Army is coming out next in shorts. That's right.
நம்முடைய அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ராணுவம் அரை கால் சட்டையில் வரப்போகிறது என்று கேள்விப்பட்டேன். அது உண்மை.
See what the perversion is? It's a woman's clothes. Where's her being?
தலைக்கீழாக புரட்டப்பட்டுள்ளது என்னவென்று பார்த்தீர்களா? அது ஒரு பெண்ணின் உள்ளாடைகள், சுருள் சாதன மணிதல்.
The other day I was over Howard Johnson's, not this one here, but one on the road going out.
அந்த ஒரு நாள் நான் ஹாவார்ட் ஜான்சனில் நின்று கொண்டிருந்தேன். இங்கு இருக்கின்றதே அதுவல்ல, ஆனால் தெருவில் அந்த கோடியில் இருக்கின்றதே, அங்கே
இருந்தேன்.
நான் அப்படியே ஆச்சரியத்தால்
உட்கார்ந்திருந்தேன்.
ஒரு சிறு பையன் தன்னுடைய வாயை திறந்தவாறு
வந்தான்.
இங்கே அவனுக்கு கருத்த மயி இருந்தது. அவன் அதை இந்த விடமாக வாரி
இருந்தான்.
அதில் ஒரு உருளையை போட்டு அவனுடைய கண்களுக்கு மேலாக சுருளாக சுருட்டி தொங்கிக் கொண்டிருந்தது.
Look now, top of his eyes go around. If I ever seen a perversion,
அவருடைய மேன்கல்களால் நோக்கி பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி போய் கொண்டிருந்தான். இப்படிப்பட்டதான முறைக்கடாதன பார்த்ததில்லை.
See, he wouldn't believe it. He could prove maybe he was male, but in his spirit he's female.
பாருங்கள், அவன் அதை நம்ப மாட்டான். ஒரு கால் தான் ஒரு ஆண் என்பதை அவன் நிரூபிக்கலாம். ஆனால் அவனுடைய ஆவியில் அவன் ஒரு பெண்ணாயிருந்தான்.
He don't know what side of the house he belongs on.
அவன் எந்த பக்கத்தை சேர்ந்தவன் என்பதை அவனே அறியாதிருந்தான். அது உண்மை.
How perverted. That's what Satan does.
எவ்வளவு ஒரு தலைக்கீழ் ஆக்கப்பட்ட நிலைமை, அதைதான் பிசாசு செய்கிறான்.
He perverts the nations, he perverts the church, he perverts the people.
அவன் தேசங்களை தலைக்கீழ் ஆக்குகிறான், அவன் சபைகளை தலைக்கீழ் ஆக்குகிறான், அவன் ஜனங்களை தலைக்கீழ் ஆக்குகிறான்.
He is a deceiver, a perverter of the original truth.
அவன் ஒரு வஞ்சிக்கிறவன், மூல சத்தியத்தை புரட்டுகிறவன்.
God made a man a man. He made a woman a woman.
தேவன் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக படைத்தார். அவர் ஒரு ஸ்திரீயை ஒரு ஸ்திரீயாகவே படைத்தார்.
And he dressed them different and he meant for them to stay that way and to act that way.
அவர் அவர்களை வித்தியாசமாக உடுத்தியிருந்தார். அவர்கள் அந்த விதமாகவே இருக்கவே, அந்த விதமாகவே செயல்படவே அவர் அவர்களை வைத்திருந்தார்.
One is finished, the other is masculine.
ஒன்றை பெண்மையாகவும் இன்னொன்றை ஆண்மையாகவும் வைத்திருந்தார்.
He separated Adam in the Garden of Eden and did this. Separated Eve from him.
அவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே வேறுபிரித்து இதை செய்தார். ஏவாளை பாவத்தில் நின்று வேறுபிரித்தார்.
Now, where's her bangs? She cuts her hair like his. Amen. And he tries to wear his like hers.
இப்பொழுது அவளுடைய சுருள் சாதனங்களை அவன் அணிந்து கொள்கிறான். அவள் அவனை போன்று தலைமயிரை கத்தரித்துக் கொள்கிறாள். அவனுடைய ஆடைகளை அவனுடைய போன்று தரித்துக் கொள்கிறாள்.
She wears his outside clothes and he wears her inside clothes.
அவனுடைய வெளியாடைகளை இவள் அணிந்து கொள்கிறாள், அவளுடைய உள்ளாடைகளை இவன் அணிந்து கொள்கிறான். பாருங்க.
Now that sounds sacrilegious, but I don't mean it that way. It's an absolute gospel truth.
அது பரிசுத்த குலைச்சலாய் காணப்படுகின்றது. ஆனால் நான் அந்த அர்த்தத்தோடு சொல்லவில்லை. இது முற்றிலுமான சுவிசேஷ சத்தியம்.
If you don't know it, then there's something wrong with you.
Amen.
உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது அங்கே உன்னோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது என்றாகும்.
You're either blind or never been on the streets.
ஒன்று நீங்கள் பார்வை இருந்தவளாய் இருக்க வேண்டும், அல்லது வீதியில் நடக்காதவளாய் இருக்க வேண்டும்.
And she thinks and he thinks that it's right. They're getting along somewhere.
அது சரிதான் என்று அவள் கருதுகிறாள், அவனும் கருதுகிறான். அவர்கள் எங்கோ தவறாய் போய் கொண்டிருக்கிறார்கள்.
When it says, well, it's so hot.
ஸ்திரீ கூறுகிறாள், சரி, மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது என்று.
The old Apache Indians out there make you shame yourself.
அந்த பழங்கால அப்பாச்சி இந்தியர்கள் உங்களை வெட்கப்படுத்துவார்கள்.
For heat to get the more clothes they put on. Keep the sun off of them. Oh.
எவ்வளவுக்கு அதிகமாக உஷ்ணம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் ஆடை அணிந்து கொள்வார்கள். சூரியனை அவர்கள் விட்டு விலக்கி வைப்பார்கள்.
Make it sweat so they can have an air conditioner as well.
வியர்க்கும்படியாய் செய்து அவர்கள் அப்படியாய் நடந்து போகையிலே அவர்களுக்கு அது ஒரு குளிர்சாதனமாயிருக்கும்.
They stand around in the sun, you couldn't stand nothing, you blister and burn.
அவர்கள் நேராக வெயிலில் நிற்கிறார்கள், உன்னால் ஒன்றையும் தாங்க முடியாது, உங்களுக்கு கொப்பளங்களும் புண்களும் வந்துவிடும்.
But you see, it's what we call higher education, modern science has produced this.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அதைதான் அவர்கள் உயர்தர கல்வி என்கிறார்கள். நவீன விஞ்ஞானம் இதை உண்டாக்கி இருக்கிறது.
Oh my, there she is naked in Laodicea and don't know it.
அதோ அங்கே லவோதிக்கேயாவில் அவள் நிர்வாணமாய் இருக்கிறாள், ஆனால் அவள் அதை அறியாதிருக்கிறாள்.
She was naked in Eden. See the two kingdoms alike.
அவள் ஏதேனில் நிர்வாணியாய் இருந்தால் இந்த இரண்டு ராஜ்யங்களும் ஒன்றை போல் ஒன்று இருக்கின்றதை பார்த்தீர்களா?
One is of sin and death, the other is life and righteousness.
ஒன்று பாவமும் மரணமுமாய் இருக்கிறது, இன்னொன்று ஜீவனும் நீதியுமாய் இருக்கிறது.
And there she was veiled with a holy veil.
அங்கே அவள் ஒரு பரிசுத்த திரையினால் திரையிடப்பட்டிருந்தாள்.
They were both naked. They didn't know it.
அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள்.
They didn't know nothing about it because they were veiled with God's Spirit.
அவர்கள் அதை குறித்து ஒன்றும் அறியாதிருந்தார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் திரையிடப்பட்டிருந்தார்கள்.
And here they were veiled with lust and they look at one another.
இங்கே இவர்கள் இச்சையினால் திரையிடப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்குகிறார்கள்.
See, Adam could look at Eve and didn't know she was naked.
பாருங்கள், ஆதாமால் ஏவாளை நோக்கி பார்த்து அவள் நிர்வாணி என்று அறியாதிருந்தான்.
But now with this lust veil, she doesn't realize she's naked, but she does it under this lust veil to make man look at her.
ஆனால் இப்பொழுதோ இச்சையினால் ஆன நிறையினால் அவள் நிர்வாணியாய் இருக்கிறதை உணராமல் இருக்கிறாள். ஆனால் அவள் இந்த இச்சையினால் ஆன திரையின் கீழ் மனிதன் தன்னை நோக்கி பார்க்கும்படியாக
செய்கிறாள். You don't believe it, but you do it anyhow.
அவளால் செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் அதுதான். நீங்கள் அதை நம்புவதில் அப்படி இருந்தும் எப்படியாவது அதை செய்து வருகிறீர்கள்.
And man looked.
மனிதன் நோக்கி பார்க்கிறான்.
And he found out you got so much attraction that he come around put some of your clothes on himself.
உன்னிடத்தில் அவ்வளவு வசீகரம் இருக்கிறது என்று அவன் கண்டுகொண்டு அவன் உன்னை சுற்றி வந்து உன்னுடைய சில ஆடைகளை அவன் அணிந்து கொள்கிறான்.
Oh, what a perversion. What an age, what a time, really, how deceitful it is.
Oh, enne porattal, enne oru kaalam, enne oru neram, adu evvalavu vanjugamaga irukkirathu.
Oh, all these things and don't know it. A perfect perverted spirit is in the man.
Oh, inda kaariyangal ellam irukkirathu. Aanal adai ariyaadirukkirargal. Oru paripoorna thalaigil aakkapatta aavidan manithinukkul irukkirathu.
He's veiled from the lust of Satan and the woman is too.
அவன் சாத்தானின் இச்சையிலிருந்து திரையிடப்பட்டிருக்கிறான், ஸ்திரீயும் கூட திரையிடப்பட்டிருக்கிறாள்.
It's the satanic spirit of a great society. See?
அது ஒரு மகத்தான சமுதாயத்தின் பிசாசினால் ஆன ஆவியாய் இருக்கிறது. பாருங்கள்,
they don't know but their organization.
அவர்களுக்கு அது தெரியாது, ஆனால் அவர்கள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்கிறார்கள்.
Women with short song belongs to an organization.
அரைக்கால் சட்டை அணிந்த பெண்கள் ஸ்தாபனங்களை சேர்ந்தவளாய் இருக்கிறார்கள்.
Man dressed like that is on an organization.
அந்த விதமாக உடுத்துகிற மனிதர்கள் ஸ்தாபனங்களை சேர்ந்தவளாய் இருக்கிறார்கள்.
I'll give you the abbreviation of it. BSS, Big Sister Society. So that's what they belong to.
அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பேசாசா, பெரிய சகோதரிகளின் சமுதாயம். ஆக அவர்கள் அதைத்தான் சேர்ந்தவளாய் இருக்கிறார்கள்.
Come out there, a Big Sister Society with that. A little, some big old naughty-looking, dirty-looking thing.
அரை கால்ச்சட்டையுடன் அசிங்கமாயும் கேவலமாயும் காணப்படுகின்ற காணியங்களை அணிந்து கொண்டு அங்கே பெரிய சகோதரிகளின் சமுதாயத்திற்கு வெளியே வருகிறார்கள்.
Man, you may differ from me at this, but that's the truth. Amen. You have been perverted and don't know it.
மனிதனே, இப்பொழுது நீ என்னோடு கருத்து வேறுபாடு கொள்ளலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீ தலைக்கீழ் ஆக்கப்பட்டிருக்கின்றாய், நீ அதை அறியாதிருக்கின்றாய்.
Don't act like a man no more. Amen. See?
ஒரு மனிதனை போன்று நடந்து கொள்வதே கிடையாது, புரிகின்றதா?
Coming so soft and there's starting to be nothing to him anymore. Amen. Man and women too.
மிகவும் மிருதுவாக வருகின்றாய். சீக்கிரத்தில் அவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களாக ஆக போகின்றார்கள், மனிதனும் ஸ்திரீயும் கூட.
They are a society. There's an organization. Why?
அவர்கள் ஒரு சமுதாயமாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்கிறார்கள். ஏன்?
John next door wore shorts, so why can't I? Luella wanted me to wear them because John wore them next door.
அடுத்த வீட்டு ஜான் அரைக்கால் சட்டை அணிகிறான், நான் ஏன் அணியக்கூடாது? நான் இதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று லூலா விரும்புகிறாள். ஏனென்றால் அடுத்த வீட்டில் உள்ள ஜான் அதை உடுத்துகிறான்.
And well, if Susie Jane can wear them, so can Martha Jane wear them, or Susie Lou, whoever her name is. See?
சரி, சூசி ஜேனினால் அதை அணிந்து கொள்ள கூடுமானால் அதே விதமாக மார்த்தா ஜோனும் அணியலாம், அல்லது சூசிலோ அல்லது அவள் என்னவோ அது புரிகின்றதா?
See, it's a society. It's an organization. You spiritually belong to it and don't know it.
நீங்கள் அது ஒரு சமுதாயம், அது ஒரு ஸ்தாபனம். நீ ஆவிக்குரிய பிரகாரமாக அது சேர்ந்தவனாய் இருக்கின்றாய், அதை அறியாமல் இருக்கின்றாய்.
And if that's so and we see it so, so are you blinded.
அது அப்படியாய் இருக்குமானால் நாம் அதை அவிடமாய் காண்கிறோம், ஆகவே நீ குருடாய் இருக்கின்றாய்.
You're blinded to these denominations that Satan has twisted you into. And it's a perversion of God's original word and his kingdom and his plan for his children.
சாத்தானுங்களை வஞ்சகமாய் கொண்டு போய் நுழைத்ததான கட்டப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மூலவார்த்தை, அவருடைய ராஜ்யம், அவருடைய பிள்ளைகளுக்கான திட்டம், இவைகளில் தலைகீழாதாய் இருக்கிறது.
Satan has twisted men and women into these things and they don't know it. A perversion.
விசாசு வஞ்சகமாய் ஆண்களையும் பெண்களையும் இதில் நடத்தி விட்டார்கள். அது தலைகீழ் ஆக்கப்பட்டது என்று அவர்கள் அறியாது இருக்கிறார்கள்.
No longer a son of God bangs hanging down his face and pair of shorts on trucking down the street. A son of God.
இனி அவர்கள் தேவபுத்திரர் அல்லவே. அவனுடைய முகத்தில் சுருள் சாதனம் தொங்க, அரை காஜெட்டை அணிந்து கொண்டு வீதியில் செல்வது, அது எப்படி ஒரு தேவகுமாரனாய் இருக்க முடியும்?
Deacon in a church, a pastor in a pulpit. That ain't a son of God.
சபையில் ஒரு டீக்கன் அல்லது பீடத்தில் ஒரு போதகன், அப்படி இல்லை. அவன் ஒரு தேவகுமாரனாய் இருக்க முடியாது.
அவன்
தேவனுடைய சிந்திக்கும் வடிகட்டியின் மூலமாக வந்ததே கிடையாது. அவன் ஸ்திரீகளின் உடைகளை அணிந்திருக்க
மாட்டான்.
அவன் அப்படி செய்திருக்கவே மாட்டான். அவளும் கூட ஆண்களின் ஆடைகளை அணிந்திருக்க மாட்டாள். புரிகின்றதா?
It's not a son of God, it's a son of Satan and a daughter of Satan. Hard thing to say.
அது தேவ குமாரன் அல்ல, அது ஒரு சாத்தானின் குமாரன், ஒரு சாத்தானின் குமாரத்தி. அப்படி கூறுவது சற்று கடினமாயிருக்கும்.
Satan has succeeded in perverting and taking over this world and making it his kingdom.
சாத்தான் இந்த உலகத்தை தலைகீழ் ஆக்குவதில் வெற்றி கண்டு உலகத்தை தன் வசம் ஆக்கிக் கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான்.
That man was put on by free moral agency to choose for themselves what kind of life they desired.
என்ன விதமான ஜீவித்து வாஞ்சிக்கிறானோ அதை அவன் தெரிந்து கொள்ளும்படியாய் மனிதனுக்கு சுயாதீனம் அளிக்கப்பட்டிருக்கின்றது.
That shows what's in your heart.
உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது.
Your voice, you know what, your action speaks so loud it drowns your voice.
பாருங்கள், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? உன்னுடைய கிரியை உரத்த குரலில் பேசுகிறது, உன்னுடைய சத்தத்தை அது அமிழ்த்து போடுகிறது.
Let me go to a man and say, "Oh, we're all Christians. We belong to church." And strip teases hanging all over his office.
நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நாம் சபையை சேர்ந்தவர்கள் என்று ஒருவன் என்னிடம் கூறிவிட்டு அவனுடைய அலுவலக அறையில் நிர்வாண படங்கள் தொங்கிக் கொண்டிருக்குமானால் எப்படி இருக்கும்? அவன் சொன்னது எந்த விதமான வித்தியாசத்தையும் எனக்கு உண்டாக்கவில்லை. நான் மேலாக அறிந்துள்ளேன், நீங்களும் அவ்வாறே அறிந்துள்ளீர்கள்.
Let a woman say she's a Christian with short hair? You know better than that. Yes, sir.
தலைமயிரை வெட்டி கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறலாமா? நீங்கள் அதிலும் மேலா அறிந்திருக்கிறீர்கள். புரிகின்றதா? ஆமையா.
Let her say she's a Christian wearing paint and makeup and shorts and say she's a Christian? You know better than that.
அவள் வேண்டுமானால் முகத்துக்கு வர்ணம் தீட்டி அழகு சாதனங்களை அணிந்து கொண்டு அரல் காட்சியை உடுத்திக் கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறலாமா? நீ அதனிலும் மேலாய்
அறிந்திருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும் மேலாய் உங்களுக்கு போதிக்கின்றது.
The word says she can't do it and be a Christian.
அவ்விதம் செய்து கொண்டு அவள் கிறிஸ்தவளாய் இருக்க முடியாது என்று வார்த்தை கூறுகின்றது.
She's even dishonorable and everything.
அவ்விதம் செய்கிறவள் கனவீனமானவள் என்றெல்லாம் கூறுகின்றது.
How is God going to put a dishonorable thing in his kingdom? No, sir. Not all. No, sir.
தேவன் எவ்விதம் கனவீனமான ஒரு காரியத்தை அவள் ராஜ்யத்திலே வைப்பார்? இல்லை ஐயா, ஒருபோதும் வைக்க மாட்டார். இல்லை ஐயா.
Themselves shows their desire.
அவர்களாகவே அவர்களுடைய வாஞ்சை இன்னதென்று காட்டுகிறார்கள்.
You can't get a dove to eat with a buzzard. Not at all.
ஒரு பருந்துடன் சேர்ந்து ஒரு புறாவை ஆகாரம் உண்ணும்படி செய்ய உன்னால் முடியாது. முடியவே முடியாது.
A dove don't have any gall. He can't eat that old carrion.
ஒரு புறாவிற்கு பிச்சு கிடையாது, ஆனால் மரித்து போன சரீரத்தை புசிக்க முடியாது.
If you talk about it, it would kill him and he knows it.
அதை ஒரு கடி கடிக்குமானால் புறா மரித்து போகும். புறா அதை அறிந்திருக்கிறது.
But a buzzard can eat most anything he wants to. He's got plenty of gall.
ஆனால் ஒரு பருந்தால் என்ன வேண்டுமானாலும் புசிக்க முடியும். பாருங்கள், அது அதிகமாக பித்தநீரை உடையதா இருக்கிறது.
So then you find out that's where it is with the world today. Same thing.
ஆக அந்த விதமாக தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது, அதே மாதிரியாக தான் இருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம்.
They are naked, blind and don't know it.
அவர்கள் நிர்வாணமாயும் குருடாயும் இருக்கிறார்கள், ஆனால் அதை அறியாது இருக்கிறார்கள்.
Satan did it by the woman's lust for knowledge for sex which she chose by her own choosing.
தன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலினாலே ஸ்திரீயானவள் இனச்சேர்க்கையும் அறிவையும் இச்சித்தபடியினால் அவளை கொண்டு சாத்தான் அதை செய்தான்.
Now notice it was Eve that led Adam to the wrong.
கவனியுங்கள், ஆதாமை தவறுக்குள்ளாக நடத்தினது ஏவாளே.
And it was a woman that took off her clothes before her Adam took off his.
ஆதாம் தன்னுடைய ஆடைகளை கழட்டி போடுவதற்கு முன்னதாகவே ஏவாள் தன்னுடைய ஆடைகளை கழட்டி போட்டு விட்டாள்.
It's a woman always, it's always been. It still is the same way.
பாருங்கள், அது எப்பொழுதும் ஒரு ஸ்திரீயாகவே இருக்கிறது, எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது, இன்னமும் அது அப்படியே தான் இருக்கிறது.
It's the church that leads the man astray.
மனிதனை வழி தவற செய்கிறது ஒரு சபைதானே.
It's the church, see, that leads a man that won't be a son of God.
புரிகின்றதா? தேவகுமாரனாய் இருக்க விரும்புகிற ஒரு மனிதனை தவறான வழியில் நடத்துகிறது சபைதான்.
It's the woman, the church, not the Bible, God.
ஸ்திரீயாகிய சபைதான் அதை செய்கிறது, தேவனாகிய வேதம் அல்ல.
For the Bible is man. Oh yeah, the word was made flesh and he was a man.
ஏனென்றால் வேதம் மனிதனாய் இருக்கின்றது. ஓ ஆம், வார்த்தை மாம்சமானது, அவர் ஒரு மனிதன்.
The Bible is man, the church is woman. See?
வேதம் ஒரு மனிதன், சபை ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறது. புரிகின்றதா?
It isn't the church, the Bible, that leads the man astray. It's the church that leads him astray.
ஒரு மனிதனை வழி தவறும்படி நடத்துகிறது வேதம் அல்ல, சபைதான் அவனை வழி தவறும்படி செய்கிறது.
It's the church he went naked with, not the Bible.
அவன் சபையோடுதான் நிர்வாணமாய் போனான், வேதத்தோடு அல்ல.
See, no, indeed, the Bible tells him he's naked. Yes, sir.
நிச்சயமாக இல்லை, அவன் நிர்வாணி என்று வேதம் தான் கூறுகின்றது. ஆமையா?
Now, notice how by sex, desire of sex, she lusted for knowledge to know what was this and how whether this fruit was good or not, and she did it.
இப்பொழுது கவனியுங்கள், எப்படி இனச்சேர்க்கையின் பேருள்ள வாஞ்சையினால் அவள் அறிவை இச்சித்தாள், இது என்னவென்று அறிந்து கொள்ள, இந்த கனி நன்றாய் இருக்குமோ அல்லது இருக்காதா என்று அறிந்து கொள்ள இச்சித்தாள், அவள் செய்யவே செய்தாள்.
God will take it back someday, oh, by man.
எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாளில் தேவன் ஒரு மனிதனை கொண்டு திரும்ப எடுத்துக் கொள்வார்.
It was shredded by a woman, but it was redeemed by a man.
அது ஒரு ஸ்திரீயினால் பறிபோனது, ஆனால் ஒரு மனிதனின் மூலமாக திரும்ப அளிக்கப்பெற்றது.
The man, Jesus Christ, which is the Word.
மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தையாயிருக்கிறார்.
And then what is it? Notice in closing.
அப்படியானால் அது என்ன? முடிக்கையில் அதை கவனியுங்கள்.
Here not long ago, I made this statement. I got about 4 or 5 more pages in there, but scriptures and things I won't refer to. But listen, let's close in saying this.
இங்கே சமீபத்தில் நான் இந்த விதமாக கூறினேன், எனக்கு 5 அல்லது 6 பக்க குறிப்புகள், வேத வாக்கியங்களையும் காரியங்களையும் நான் குறிப்பிட வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் கவனியுங்கள், முடிக்கையிலே நான் இதை கூறுகிறேன்.
Remember here not long ago, I was teaching you on the 7 trumpets, the feast of trumpets and so forth.
எங்கே சமீபத்தில் நான் 7 எக்காலங்கள், எக்காலங்களின் பண்டிகை போன்றதை தான் போதித்தேன் என்பது நினைவிருக்கின்றதா?
Now I said there is an 8-day festival.
ஒரு 8வது பண்டிகை இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
So the 7th day would be the last, that'd be the millennium.
ஆகவே 7ஆம் நாள் கடைசியாக இருக்கும், அதுதான் 1000 வருஷ அரசாட்சியாக இருக்கும்.
But there is an 8-day festival, which if it was the 8th,
ஆனால் அங்கே ஒரு 8ஆம் நாள் பண்டிகை ஒன்று இருக்கின்றது. அப்படி அது 8ஆம் நாளாக இருக்குமானால்,
it is only 7 days, would make it the first day again. Come right back to first day.
அங்கே 7 நாட்கள் தான் இருக்கின்றது. ஆகவே அது ஒரு முதல் நாளாய் மறுபடியும் இருக்க போகின்றது. திரும்பவுமாக முதல் நாளைக்கு வருகிறோம்.
Then after the millennium is over, then there will be an established Eden again.
1000 வருஷ அரசாட்சிக்கு பின்னர் மறுபடியுமாக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஏதேன் இருக்கும்.
God's great kingdom will be taken back because Jesus fought it out with Satan in the Garden of Gethsemane and won back the Eden which is gone to prepare in heaven to return again.
தேவனுடைய மகத்தான ராஜ்யம் திரும்ப எடுத்துக் கொள்ளப்படும். ஏனென்றால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் பிசாசுடனே போரிட்டு ஜெயித்து ஏதனை திரும்ப பெற்றார். அவர் பரலோகத்தில் அதை ஆயத்தம் செய்து திரும்ப கொண்டு வரும்படியாய் அவர் போயிருக்கிறார்.
Up in heaven he said, let not your hearts be troubled.
அவர் உயரே பரலோகத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார்.
When he was here on earth, he said, you Jews, you believe in God.
அவர் இந்த பூமியில் இருந்தபோது, யூதர்களே, நீங்கள் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறீர்கள்.
Now I know I got a bad name, he says, and they say I'm this other.
எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறது என்று அவர்கள் எல்லாரும் இது அது அது என்று கூறுகிறார்கள்.
But you believe in God, and as you believe in God, believe also in me.
ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது போல என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று கூறினார்.
He was God manifested.
அவர் வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், புரிகின்றதா?
Believe also in my father's house are many, or in my father's economy, in my father's plans is many palaces.
என்னுடைய பிதாவின் வீட்டில், என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
I'll go to prepare a place. Look how long it is, 1500 square miles.
நான் போய் உங்களுக்காக ஒரு சதத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அது எவ்வளவு நீளம் என்று பாருங்கள், 1500 சதுர மைல்கள்.
Say, where's it at? He's gone to prepare. He's creator.
அது எங்கே என்று கூறுங்கள் பார்க்கலாம், அதை ஆயத்தம் பண்ணும்படியாய் அவர் போயிருக்கிறார், அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா.
He creates all that gold. The streets are transparent. He's creator. He's making a place.
தங்கத்தை எல்லாம் அவர் சிருஷ்டித்தார், வீதிகள் பளிங்கு போன்றவை, அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா, அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் படுத்துகிறார்.
On Revelation 21, he said, and I, John, saw the holy city, the new Jerusalem, descending from God out of heaven.
வெளிப்படுத்தல் 21-ல் யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று அவன் கூறுகின்றான்.
There was no more sea. The first heaven and first earth was passed away.
அங்கே சமுத்திரம் இல்லாமல் போயிற்று, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின.
What was the first heaven? It was the millennium.
முந்தின வானம் என்ன? அது 1000 வருஷ அரசாட்சியாக இருந்தது.
What's the first earth was this? It'll be renovated.
முதலாவது பூமி என்ன? தற்போதைய பூமிதான், அது புதுப்பிக்கப்படும்.
Just like it was baptized by Noah in the days of his preaching.
நோவா பிரசங்கித்த நாட்களில் பூமியானது அவனால் ஞானஸ்தானம் பெற்றது.
Was sanctified by Christ as he sprinkled his blood upon it.
கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை பூமியின் மேல் தெளித்தபடியினால் அது பரிசுத்தமாக்கப்பட்டது.
And be renovated. Take all the germs and everything off of it in the renovation at the end of the fire baptism.
புதுப்பிக்கப்படும், அதிலுள்ள எல்லா கிருமிகள் முதலானவைகள் எடுக்கப்பட்டு போகும், முடிவில் அக்கினி அபிஷேகத்தினால் புதுப்பிக்கப்படும்.
That'll kill every germ, every sickness, every disease, every filth that's ever on the earth. She'll burst forth and come forth a new earth.
அந்த அக்கினியானது எல்லா கிருமிகளையும் வியாதிகளையும் எல்லா சுகவீனத்தையும் பூமியின் மேலிருந்ததான எல்லா அசுத்தத்தையும் கொன்று பூமியானது வெடித்து குமுறி ஒரு புதிய பூமி உண்டாகும்.
I saw a new heaven and a new earth. First heaven and first earth was passed away, and there was no more sea.
நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனென்றால் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று.
And I, John, saw the holy city, the new Jerusalem, descending from God out of heaven.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்றான்.
There God will be with his true attributes, sons and daughters. Amen. Where he can fellowship with them in holiness, with their eyes blinded to any sin.
அங்கே தேவன் தம்முடைய உண்மையான தன்மைகளோடு கூட இருப்பார், குமாரரோடும் குமாரத்திகளோடும் அவர்களுடைய கண்கள் பாவத்துக்கு மறைக்கப்பட்டவளாய் பரிசுத்தத்தோடு அவர்களோடு அவரால் ஐக்கியம் கொள்ள முடியும்.
There'll never be no more sin from there on.
அன்றிலிருந்து அதற்கு பிறகு இனி பாவமானது இருக்க போகிறதில்லை.
Let us strive hard. Don't be deceived in this day, but strive to enter in at the gate.
ஆகவே நாம் கடினமாக பிரயாசிப்போம், இந்நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், ஆனால் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சியுங்கள்.
For all that will be left out will be whoremongers, lusters.
ஏனென்றால் கைவிட போகின்ற யாவரும் வேசி மார்க்கத்தாரும் இச்சிக்கிறவர்களுமே.
Whosoever looketh upon a woman to lust after her hath committed adultery with her already.
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று.
All without shall be ill-famed women, ill-famed men, and so forth.
வெளியே கைவிடப்பட்ட யாவரும் நடத்தை கெட்ட ஆண்களும் பெண்களுமாய் இருக்க போகின்றார்கள்.
And only those that are redeemed and in the Lamb's book of life will enter in at the gate.
மீட்கப்பட்டவர்களும் ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களும் மாத்திரமே வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள்.
So strive, friends. Don't be deceived in this last day.
ஆகவே நண்பர்களே, பிரயாசியுங்கள், இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள்.
This is a great time. Everybody's got money. Everybody can do this and everybody can do that.
இது ஒரு மகத்தான நேரம். எல்லாரிடத்திலும் பணம் இருக்கின்றது. எல்லாராலும் இதை செய்ய முடியும்.
And money flowing every way and big cars and everything. There won't be one of them in that city.
எல்லா வழியிலும் பணம் வந்து கொண்டிருக்கின்றது. பெரிய கார்களும் எல்லா காரியங்களும் இருக்கின்றன. அந்த பட்டணத்தில் ஒருவனை கூட காண மாட்டீர்கள்.
There won't be one car, one airplane. No, it'll be an altogether different civilization.
அங்கே ஒரு காரோ ஒரு ஆகாய விமானமோ இருக்காது. அது முற்றிலுமாக ஒரு வித்தியாசப்பட்ட நாகரிகமாக இருக்கும்.
It'll be again a civilization not of knowledge, not of science, but of innocence.
அது மீண்டுமாக ஒரு நாகரிகமாக இருக்கும். அறிவினால் ஆனதாக இருக்காது, விஞ்ஞானத்தினால் ஆனதாக இருக்காது, ஆனால் அறியாமையினால் ஜீவிக்கின்ற தேவன் மேலுள்ள விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கும்.
Let us strive to enter into that, for that's my whole purpose, is to enter into that city someday.
நாம் அதற்குள்ளாக பிரவேசிக்க பிரயாசிப்போமாக. ஏனென்றால் என்னுடைய முழு நோக்கம் எல்லாம் என்றாவது ஒரு நாளில் அந்த பட்டணத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆகும்.
And just look back, come along with me, see every one of you marching. When we sing, the saints go marching in.
சற்று திரும்பி பார்த்து என்னோட வாருங்கள், பாருங்கள், பவனி வருகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது பரிசுத்த பவனியிலே.
I want to be in that number when the saints go marching in. Let us pray.
பரிசுத்தர் பவனியாய் போகையிலே நான் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்க வாஞ்சிக்கிறேன் என்று பாடுவோமாக. ஜெபம் செய்வோம்.
Dear Heavenly Father, as the days are closing and we see it drawing nigh, the promise is drawing nigh.
அருமையான பரலோக பிதாவே, நாட்கள் முடிந்து கொண்டிருக்கையிலே அது நெருங்கி வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம். வாக்குத்தத்தம் நெருங்குகிறது.
We pray, dear God, that you'll place that upon our hearts so we won't make any mistake.
அருமையான தேவனே, நாங்கள் ஒரு தவறும் செய்யாதபடிக்கு நீர் அதை அங்கள் இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
Dear God, keep our conscience pure.
அன்புள்ள தேவனே, எங்களுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்தருளும்.
Keep our hearts veiled, Lord, our eyes veiled from the things of the world.
எங்களுடைய இருதயத்தை திரையிட்டருளும் கர்த்தாவே, உலகத்தின் காரியங்களுக்கு எங்கள் கண்களுக்கு திரையிட்டருளும்.
Vain things of the world, vain glory to become some big somebody.
வீணான உலகத்தின் காரியங்களுக்கும் ஏதோ பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்ற வீண் பெருமைக்கும் எங்களுக்கு திரையிட்டாலும்.
No matter how big they are, all kings, monarchs, potentates and everything else has to perish.
அவைகள் எவ்வளவு பெரியவைகளாய் இருந்தாலும் எல்லா ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் அரசர்களும் மற்றெல்லா காரியங்களும் அழிந்து போக வேண்டும்.
And they will not rise in the first resurrection.
அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழப்போகிறதில்லை.
For it's written, blessed and holy is he that has part in the first resurrection on which the second death has no power.
ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான். அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று எழுதியிருக்கிறது.
Oh God, the second death, the spiritual death, has no power, is redeemed.
ஓ தேவனே, இரண்டாம் மரணம் ஆவிக்குரிய மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவன் மீட்கப்பட்டு விட்டான்.
Oh God, to think at one of these hours, one will be going to visit the other and be caught up.
Oh தேவனே, இந்த மணி வேளை ஒன்றில் ஒருவர் இன்னொருவரை சந்தித்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
Two in the bed, I'll take one, leave one.
இருவர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவனை நான் எடுத்துக் கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன்.
Two in the field, I'll take one, leave one.
இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவனை நான் எடுத்துக் கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன்.
Oh God, help us to be pure in the sight of you, Lord.
Oh devane, ummada paarvaiyil naangal sutthamullavargalai kaanapada udavi seiyum karthave.
No matter what man thinks about us, what other people say,
manidhar engalai kurithu enna nenithalum mattravargal enna koorinalum akkare illai.
Lord, let our conversations be holy. Let it be seasoned with God's word.
கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தை பரிசுத்தமாய் இருக்கும்படி செய்யும். அது தேவனுடைய வார்த்தையினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கும்படி செய்யும். அவ்வளவு சாரமேற்றப்பட்டு களங்கம் ஒன்றும் காணப்படாதபடி செய்யும்.
While we plead in our own mistakes that the blood of Jesus Christ would stand between us and God.
எங்களுடைய எல்லா தவறுகளிலும் எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிற்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது அவர் எங்களை கீழே நோக்கி பார்க்கும் போது இயேசுவின் ரத்தத்தின் ஊடாக எங்களை காணுவாராக.
Not upon our own righteousness or who we are, what we've done, but upon His merits alone. God grant it.
எங்களுடைய சொந்த நீதியினூடாக அல்ல, அல்லது நாங்கள் யார் என்பதனால் அல்ல, அல்லது நாங்கள் என்ன செய்தோம் என்பதனால் அல்ல, ஆனால் அவருடைய தகுதியின் மேல் மட்டும் சார்ந்தவளாய் இருக்கும்படி செய்யும். தேவனே இதை அறியும்.
May not one who sat here tonight and heard the message, may not one of them be lost in the least child to the oldest person.
இங்கு அமர்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது சிறு குழந்தை முதல் வயோதிபர் வரைக்கும் ஒருவரும் கெட்டு போகாதபடி காத்தருளும்.
May their holy desire be only for God and His Word.
அவர்களுடைய பரிசுத்த வாஞ்சியானது தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியதுமாய் இருப்பதாக.
We know not what hour He may appear.
அவர் எந்த நேரத்தில் தோன்றுவார் என்பதை அறியாதிருக்கிறோம்.
Or what hour He may summons us to answer up yonder at the judgment.
அல்லது நியாய தீர்ப்பில் நாம் பதில் அளிக்கும்படியாய் எந்த மணி நேரத்தில் நமக்கு அழைப்பு அனுப்புவார் என்று அறியாதிருக்கிறோம்.
We don't know what hour He may, as it was, take our card from the rack.
நீர் எந்த நேரத்தில் அடுக்கி வைத்திருக்கும் எங்கள் பெயர் எழுதப்பட்ட அட்டைகளை எடுத்து
says homecoming time, you've got to go.
நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, நீ போகத்தான் வேண்டும் என்று கூற போகிறீரோ எங்களுக்கு தெரியாது.
God help us to keep pure. Grant it, Lord.
தேவனே நாங்கள் சுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை அழியும் கர்த்தாவே.
May we live till the coming of the Lord if it be possible.
கூடுமானால் உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உயிர் வாழும்படி செய்யும்.
May we do everything that's in our power with love and understanding.
எங்களிடத்தில் உள்ள அன்பின் வல்லமையோடும் புரிந்து கொள்ளுதலோடும் நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்வோமாக.
Understanding that God is searching the world today, finding ever lost sheep.
அதாவது உலகத்தை தேடி பார்த்து காணாமற் போன ஒவ்வொரு ஆட்டையும் இன்றைக்கு தேடுகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இருக்கும்படி செய்யும்.
May we talk to them with seasoned prayer of love and the word of God that we might find that last one so we can go home.
நாங்கள் அவர்களோடு சாரமேற்றப்பட்ட அன்பின் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசும்படி செய்யும்.
And get out of this old Eden of Satan here, Lord, that's all built upon lust and beautiful women as so called in the world with their advertisements on their web.
இந்த சாத்தானின் ஏதேனை விட்டு வெளியேறும்படியா செய்யும். இந்த ஏதேன் இச்சையின் மேலும் விளம்பரங்களில் வெளியாகும் ஸ்திரீகள் என்று அழைக்கப்படும் ஸ்திரீகளின் வசீகரத்தின் மேலும் கட்டப்பட்டதாயிருக்கிறது.
We advertise and want boys to come with jam on their faces and pretty girls with shorts on.
முகத்தில் வர்ணம் தீட்டிய பையன்களும் அரை கால்சட்டை அணியும் பெண் பிள்ளைகளும் எங்களுக்கு தேவை என்று அவர்கள் விளம்பரம் செய்கின்றனர்.
Right on our radios and televisions and all kind of filth and gom in Hollywood.
நம்முடைய வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் எல்லா விதமான அசிசியும் ஹாலிவுட்டின் அவலட்சணமும்.
All kinds of sexy, dirty, filthy dresses for women and
எல்லா விதமான ஆபாச காட்சிகளும் அழுக்கும் அசுசியான பெண்களின் ஆடைகளும் தான் அவைகளில் காணப்படுகின்றன.
A man being perverted and taking women's apparel and cutting their hair like women and women like man.
மனிதன் தலைகீழாக்கப்பட்டு ஸ்திரீகளின் உடையை அணிந்து கொண்டு பெண்களை போன்று தலைமயிரை வெட்டி கொண்டு ஆண்கள் பெண்களை போன்று காட்சி அளிக்கின்றனர்.
Oh God, what a horrible hour we're living in. Oh come Lord Jesus, come.
ஓ தேவனே, என்ன ஒரு பயங்கரமான வேளையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ வாரும் கர்த்தாவே, இயேசுவே வாரும்.
Come Lord. Cleanse us by the blood. Take all filth and guile away from us. Let us live, Lord.
வாரும் இயேசுவே, இரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும் எல்லா அசுத்தத்தையும் கபடையும் எங்களிலிருந்து எடுத்து போடும். கர்த்தாவே, எங்களை ஜீவிக்கும்படியா செய்யும்.
Let us live under the blood constantly before you. It's our heart's desire and our sincere plea.
உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இரத்தத்தின் கீழ் இருக்கும்படியா செய்யும். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் எங்களுடைய உத்தமமான விண்ணப்பமும் அதுவே.
Dear God, laying on this platform, on this desk tonight, where the gospel has been laid.
அன்புள்ள தேவனே, சுவிசேஷம் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேஜையின் மேல்.
Lord, here lays handkerchiefs and little parcels that go into the sick and afflicted.
வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கின்றவர்களுக்கு அனுப்பப்படும் கைக்குட்டைகள் சில பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன.
Let the prayer of faith, Lord, fall from our hearts now in your sight.
உம்முடைய பார்வையிலே கர்த்தாவே, விசுவாச ஜபமானது எங்கள் இருதயத்திலிருந்து இவைகளின் மேல் விழுவதாக.
Then Lord, if there be any unclean thing in us, Lord,
take us to judgment now, and we plead for mercy.
பின்னர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் ஏதாவது அசுத்தமான காரியம் இருக்குமானால் கர்த்தாவே இப்பொழுதே எங்கள் நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகும் நாங்கள் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம்.
Reveal to us what we're doing wrong, Lord, so we can ask to take the blood and cleanse us.
நாங்கள் உம்மிடம் வேண்டிக் கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட கர்த்தாவே நாங்கள் என்ன தவறு செய்கிறோமோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும்.
Heal these sick people and make them well, Father.
இந்த வியாதியாயுள்ள ஜனங்களை சுஸ்தமாக்கி அவர்களை சுகப்படுத்தும் பிதாவே.
Whatever it going to, wherever they go, let it be so, Father.
அது என்னவாக இருந்தாலும் அவர்கள் எங்கு போனாலும் அது அவ்வாறே இருக்கட்டும் பிதாவே.
Give us a determination to serve you and you only. Grant it, Lord.
உம்மையும் உம்மை மட்டுமே சேவிக்க எங்களுக்கு மன உறுதியை தாரும் அதை அழியுங்க தாவே.
Grant safety to these dear people. It's on the road home.
வீட்டுக்கு திரும்புகிற இந்த அருமையான ஜனங்களுக்கு வீதியிலே பாதுகாவலை தாரும்.
Thank you for how you've healed the people and Sister Shepherd, Brother Shepherd's little boy hurt on the bicycle. I pray that no evil will come to that.
எப்படியாய் நீர் ஜனங்களை சுகப்படுத்தினீர்? சகோதரி ஷெப்பர்ட், சகோதரன் ஷெப்பர்டுடைய சிறு பையன் சைக்கிளில் அடிபட்டதை சுகப்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மேல் எந்த பொல்லாததும் நேரக்கூடாது என்று
பிரார்த்திக்கிறேன்.
அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற அந்த சிறிய பையன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான்
ஜெபிக்கிறேன்.
நாங்கள் கேட்டுக்கொண்டபடி மற்றவர்களையும் சுகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
And we know that what we ask, we receive because we have confidence in the one that made the promise.
நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிவோம். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தை தந்தவர்.
Give us of thy grace, Lord, and forgive us of our sins. We ask in Jesus Christ's name. Amen.
அவர் மீதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து கர்த்தாவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
Do you love him? Do you believe him?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா?
Are you sick and tired of Satan's kingdom?
சாத்தானின் ஏதேனால் நீங்கள் களைப்புற்றும் வெறுப்பாயும் இருக்கிறீர்களா?
Do you believe it's coming to the millennium? Until his millennium? His Eden?
ஆயிர வருஷ அரசாட்சிக்கு நெருங்குகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதாவது அவருடையதற்கும் அவருடைய ஏதனுக்கும் நெருங்குகிறது என்று நம்புகிறீர்களா?
You believe it's been formed today?
அது இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Look, everything is based upon intellectuals.
கவனியங்கள் எல்லா காரியங்களும் கல்வி அறிவினை அடிப்படையாய் கொண்டுள்ளது.
All everything has to be scientifically proved before they'll believe it.
அவர்கள் அதை விசுவாசிப்பதற்கு முன்னர் எல்லா காரியங்களும் விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட வேண்டும்.
And you cannot scientifically prove God. You have to accept him by faith.
விஞ்ஞான ரீதியாய் உங்களால் தேவனை நிரூபிக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தினால் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்.
For he that cometh to God must believe that he is and a rewarder of those that diligently seek him.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
Oh God, I don't want to know nothing but the blood of Jesus Christ that cleanses me from sin. I know nothing but Jesus Christ.
Oh தேவனே, பாவத்தினின்றி என்னை சுத்திகரிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே அல்லாமல் வேறொன்றையும் நான் அறிய விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் நான் வேறொன்றையும் அறியேன்.
As Paul said of old, so say I tonight, I know nothing among you or save Jesus Christ and him crucified.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் அறியேன் என்று பவுல் கூறியுள்ளதை போன்று நானும் கூறுகின்றேன்.
That's all I know to tell you, that this Bible I believe with all my heart, if I know my heart to be the perfect, unadulterated word of God.
சொல்லத்தக்கதாக நான் அறிந்துள்ளதெல்லாம் அவ்வளவுதான். என் முழு இருதயத்தோடும் நான் இந்த வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன். அது கலப்பில்லாத பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்று என் இருதயத்தில் நான்
அறிவேன்.
இதனால் நான் ஜீவிக்கிறேன், இதனால் நான் நிற்கிறேன்.
If I had 10,000 lives, I'd like to give every bit of it for this word. Or it's the word of Jesus Christ.
எனக்கு 10,000 ஜீவியங்கள் இருப்பின் அவைகளில் எல்லா பங்கையும் இந்த வார்த்தைக்காக கொடுக்க விரும்புவேன். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாயிருக்கிறது.
And I don't care how much they can try to disprove it, how much science tries to say it isn't trustworthy and so forth.
அதை தவறு என்று நிரூபிக்க அவர்கள் எவ்வளவு பிரயாசித்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது நம்பக்கூடாதது என்று விஞ்ஞானம் எவ்வளவுதான் நிரூபிக்க முயன்றாலும் சரி, இவ்விதமாய் இன்னுமாய் கூறினாலும்
To me, it's the only thing in the world I can't trust. Amen.
என்னை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் நம்பிக்கையை வைக்கக்கூடியதான ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தையில்
தான்.
நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
If there's a sin in your heart, if there's a fault in your heart, if you've got anything, pray now and ask God to forgive you.
உங்களுடைய இருதயத்தில் ஒரு பாவம் இருக்குமாயின், உங்கள் இருதயத்தில் ஒரு தவறு இருக்குமாயின், உங்களிடத்தில் ஏதாவது இருக்குமாயின், இப்பொழுதே ஜெபித்து மன்னிப்பு கேட்கும்படியாய் தேவனிடத்தில் கேளுங்கள்.
You pray for me, I'll pray for you. God bless you. It's my prayer.
எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது.
Do you love one another?
நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா?
John said, little children, love one another.
சிறு பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்று யோவான் சொன்னார்.
Love one another. For love covers the multitude of sin.
ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும்.
Now let's shake one another's hand.
இப்பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் கை குலுக்குவோம்.
God be be kind to one another. Be kind to everybody. Treat your neighbor right. Keep yourself unspotted. Jesus Christ.
ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், யாவரிடத்தும் பட்சமாயிருங்கள், உங்கள் அயலானை சரியாய் நடத்துங்கள். இயேசுவானவர் வரை மட்டும் உங்களை மாசற்றவர்களாய் காத்துக்
கொள்ளுங்கள். That's my prayer.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அதுவே என்னுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது.
You pray for me, I'll pray for you. I got to go back to Tucson now.
நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் டூசானுக்கு திரும்பி போக வேண்டும்.
And I pray that God will bless you all.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
I'm going from there to Canada and back to Colorado, round and round and round. See?
அங்கிருந்து நான் கனடாவுக்கும் திரும்பி காலரடாவுக்கும் சுற்றி சுற்றி போகிறேன்.
Until Brother Tony's over there, and a great thing has happened.
சகோதரன் டோனி அங்கே இருக்கிறார், ஒரு பெரிய காரியம் சம்பவித்தது.
Right under the Vatican in Rome, they're calling for a revival, a meeting, become our whole revival in Rome. In Rome.
ரோமா புரிவிலுள்ள வாட்டிகன் பட்டணத்தில் அவர்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்காக என்னை அழைக்கின்றனர். நான் ரோமா புரிக்கு வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டுமாம்.
He just returned back. The people's all together.
அவர் இப்பொழுதுதான் திரும்பி வந்துள்ளார். ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஒரே கூட்டமாய் கூட்டாய்
இருக்கிறார்கள்.
அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே உட்காரலாம். ஒரு எழுப்புதலுக்காக நான் அங்கே வரும்படி விரும்புகிறார்கள். தேவனுடைய மகிமையை ஊழியத்தில் காணும்படி அவர்கள்
வாஞ்சிக்கிறார்கள்.
எனக்கு தெரியவில்லை, அதை குறித்து நான் ஜெபிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுவார் என்று பார்க்க வேண்டும்.
Remember, pray all of us together.
Oh, enne ninaivirukkattum nam yavarumai sendu jebippom.
We're watching for the coming of our blessed Savior. Lo and behold, the fig leaves now becoming green. The gospel of his kingdom has gone to every nation, and we're near the end, can be seen.
Oh, amen.
Then gladly away we'll herald the message of his blessed appearing. Soon he's coming in glory to tell to one and all. Then awake ye saints of the Lord while slumber when the end is nearing. Let's get ready for that final call. She'll turn at the west and ride back again one of these days. Just remember, she sure will. That's right. Until then.
அவள் மேற்கு பக்கமாக திரும்பி இந்நாட்களில் ஒன்றில் மீண்டுமாக கிழக்கு பக்கமாக வருவாள்.
Take the name of Jesus with you, child of sorrow and of woe. Yeah.
இந்த கடைசி சரணத்தை நாம் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி பாடுவோம்.
Take the name of Jesus with you as a shield from every snare.
எல்லா கண்ணிகளிலிருந்தும் தப்ப இயேசுவின் நாமத்தை ஒரு கேடயமாய் எடுத்துக்கொள்வோம்.
And when temptations around you gather, these things of Satan's kingdom, see?
சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்போது, சாத்தானின் ராஜ்யத்தின் இந்த காரியங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது பாருங்கள்,
just breathe that holy name in prayer. That's all. And walk away.
அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் சுவாசியுங்கள், அவ்வளவுதான், பின்னர் நடந்து கடந்து போங்கள்.
It works. I've tried it. Just believe it now, because it will work. Just breathe this holy name in prayer.
அது கிரியை செய்யும். நான் அதை முயற்சித்திருக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அது கிரியை செய்யும். வெறுமென ஜெபத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை சுவாசியுங்கள்.
The name of Jesus with you as a shield from every snare. When temptations round you, yeah, what do you do then? Just breathe in holy name in prayer.
The veil will come over your face then.
பின்னால் இருக்கும் பீலர் அவர்களை மேடைக்கு வந்து ஜெபிக்கும்படியாக கேட்கின்ற இவ்வேளையிலே நாம் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்க, நம்முடைய இருதயங்கள் தாழ்ந்திருக்க, சகோதரன் பீலர்,
one of our associates here, brother Ethel Beeler, fine Christian brother, loyal man.
இங்குள்ள கூட்டாளிகளில் ஒருவர் சகோதரன் ஈசில் பீலர், அருமையான சகோதரன், உண்மை உள்ளவர்.
I'm going to ask him if he'll dismiss the audience tonight in prayer. God bless you, brother Beeler.
ஜெபம் செய்து சபையோரை அனுப்புமாறு நான் அவரை இன்றளவு கேட்டுக்கொள்ள போகிறேன். சகோதரன் பீலர், கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக.